राम राम हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे
हरे, हरे
राम हरे राम 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 हरे
हरे, हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे,
हरे राम हरे राम 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 हरे
हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे,
हरे राम हरे राम 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 हरे
हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे,
हरे राम हरे राम 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 हरे
हरे, हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे, हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम हरे राम 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 हरे Krishna Krishna Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Ramanuja Daya Patram ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोष्यधयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर यो हि वाहान् भक्तान्द्रिरेणुपरचालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपाप प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूर्मर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வாரணமாயிரம் சூழவளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானது. பூரண பொற்கொடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். கீர்த்தி ஸ்ரீவாச்ச நாரீனாம் ஸ்மிருதிர் மேதா திதிக்ஷமாக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எல்லா ஜீவராசிகளையும் சமமாத்தான் படைச்சிருக்கார். சரீரங்கள்ல தான் பேதம் இருக்கே ஒழிய ஆத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரே ஸ்தித்தில தான் இருக்கும். பகவானுக்கு புருஷால பிடிக்கும் ஸ்திரீகளை பிடிக்காது அப்படின்னு கிடையாது. பகவத்கீதையில பகவான் 10வது அத்தியாய விபூதி யோகம் சொல்லிட்டு வரா. அது சொல்லிட்டு வரும்போது விதவிதமா சொல்லிட்டு வரா. ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி, சேனானி நாம் அகம் ஸ்கந்த, வைனதேயச்ச பக்ஷிணாம். இப்படி சொல்றான், நான் ருத்ரர்களுள் சங்கரனாக இருக்கிறேன், படைத்தலைவர்களுள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன், பக்ஷிகளுள் நான் கருடனாக இருக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரான். எல்லாருமே பார்த்தா பகவான் புருஷால பத்தியே பேசிட்டு வரான். விபூதி யோகத்துல ஸ்திரீயை பத்தி பேசவே கிடையாது, எல்லாம் புருஷாலேயே தான் சொல்லிட்டு வருவான். நான் இதுவாக இருக்கிறேன், அவனாக இருக்கிறேன், இவராக இருக்கிறேன். நமக்கே ஒரு விதத்தை தோணி போயிடும், நிஜமாவே புருஷர்கள் தான் உசக்தியோ அது. கவனிச்சு பார்த்தோம்னா ஆண் சிங்கத்துக்கு தான் பிளறி உண்டு, பெண் சிங்கத்துக்கு கிடையாது. ஆண் யானைக்கு தான் பெரிய தந்தம், பெண் யானைக்கு கிடையாது. ஆண் மயிலுக்கு தான் தொகை, பெண் மயிலுக்கு கிடையாது. உலகத்திலேயே பார்க்கலாம், புருஷாளுடைய டாமினேஷன் தான் ஜாஸ்தி. உலகத்தை எந்த மூலைக்கு போனாலும் சரி, ஐரோப்பாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், பெரிய ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் பார்த்தோம்னா புருஷாளுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தி. ஸ்திரீ ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப கிழக்கிற இடங்கள்ல மட்டும்தான் ஸ்திரீகளுக்கு பிராதான்யம். மதுரையில மீனாட்சி தான், மதுரையில் யார் விசேஷம் நடிகர் சுந்தரேசன் பேர் கூட தெரியாது. மீனாட்சின்னு எத்தனை பேருக்கும் தெரியும், மீனாட்சியை தெரியாதவா யாருமே கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா ஆண்டாள் தான், அங்க வடபத்திர சாயி தெரிஞ்சதா ரொம்பவே குறைஞ்சது. பிருந்தாவனம் போனா போறது கிருஷ்ணனுக்காக, ஆனா எல்லாரும் ஜெபிக்கிறது ராதே 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 ராதே. ராதே கிருஷ்ணா கூட சொல்ல மாட்டா, ராதே தான் ராதன். சனாதனமான ஹிந்து தர்மத்துல ஸ்திரீகள் தான் பிராதான்யம், புருஷா இரண்டாம் பட்சம் தான். அதனாலதான் மாத்ருபாஷா மாத்ருபூமி எல்லாம் அம்மாக்களுக்கு தான். நதிகள் கூட யாருக்கும் ஒரு ஆம்பளை பேரே கிடையாது. கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் ஸ்திரீகள் தான். எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ஸ்திரீகள் தான் ஏற்றமுடையவர்கள். வேதம் சொல்லும்போது கூட முதல்ல மாத்ரு தேவோ பவ, அப்புறமா தான் பித்ரு ஆச்சாரியன் அதிதி தெய்வம் எல்லாம் பின்னாடி. ஸ்திரீகளுக்கு பிராதான்யம் இப்ப பெருமாளையே சொல்றோம் அப்படின்னா அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாசமூர்த்தி, ரங்கநாயகி சமேத ரங்கராஜன், பெருந்தேவி சமேத வரதராஜன், வள்ளி தேவயானை சமேத ஸ்கந்தன், பார்வதி சமேத பரமேஸ்வரன். அவங்க கூட முதல்ல ஸ்திரீகள் தான், பின்னாடி தான் நாங்கெல்லாம் ஒட்டிண்டு வரோம். எங்க பின்னாடி ஸ்திரீகள் வரதில்ல, ஸ்திரீகள் பின்னாடி தான் எங்க பேர் ஒட்டிண்டு போகிற. ஏதோ இனிஷியலுக்கு மட்டும்தான் புருஷாவோட பேர் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு பெரிய வேல்யூவே கிடையாது. அதுலயும் கேரளா பக்கம் போயாச்சு அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் அம்மா பேர் தான் இனிஷியல், அப்பா பேர் இனிஷியலே கிடையாது. இனி வரைக்கும் அம்மா பேர் தான் இனிஷியலாவே வச்சுப்பா கேரளாவில். ஸ்ரீ ஜென்மா வசத்தி, இந்த பகவத்கீதையில விபூதி யோகத்துல பகவான் எல்லாரையும் புருஷாலா சொல்லிட்டு வருவான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்ரீகளுடைய விசேஷமான குணங்களாக நான் இருக்கிறேன். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனா ஸ்மிருதிர் மேதா திருதிக்ஷமாக. பெண்களுடையதான அந்த ஜெயிக்கக்கூடிய தன்மை கீர்த்தி, அவள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீன ஐஸ்வர்யம் கீர்த்தி ஸ்ரீவாக்ச. ஸ்திரீகளுக்கு இருக்க மாதிரி வாக்கு சாதுரியம் புருஷாளுக்கு கிடையவே கிடையாது. கீர்த்தி ஸ்ரீவாக்ச நாரீனா ஸ்மிருதி மேதா, அவளுக்கு இருக்கிற ஞாபகம் அநியாயத்துக்கு ஞாபகம் சக்தி, நல்ல மேதா விலாசம். ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமாக, தைரியம் பொறுமை. ஸ்திரீகளுடைய இத்தனை உத்தமமான குணங்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பகவான். அதுவரைக்கும் ருத்ரர்கள் சங்கரனாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் பேசின்றவளாம், அசுரர்களுள் நான் பிரஹல்லாதனாக இருக்கிறேன், கவிகளுள் நான் சுக்கராச்சாரியராக இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லின்றவர பகவான் கிருஷ்ணன் ஸ்திரீகளை பத்தி பேசும்பொழுது அவளுடைய வாக்கு சாதுரியம், மேதா விலாசம், ஐஸ்வர்யம், பொறுமை, தைரியம், அறிவு சாதுரியம் இதெல்லாமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. சனாதனமான ஹிந்து தர்மம் என்னைக்குமே ஸ்திரீகளை கொண்டாடுறது. நிஜமாவே ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம், ஆதாரம், ஷாக் அப்சர்வர் யார் அப்படின்னா ஸ்திரீகள் தான். நிஜமாவே இன்னைக்கும் குடும்பங்கள்லாம் பாரத பூமியில நன்னா இருக்குன்னா காரணம் ஸ்திரீகளை கொண்டுதான், புருஷால கொண்டு கிடையவே கிடையாது. உலகத்திலேயே கவனிச்சு பார்க்கலாம், ஒரு புருஷன் சரியில்லைன்னா கூட அந்த குடும்பத்தை ஸ்திரீ சரியா இருந்துட்டானா அந்த குடும்பத்தை எப்படி மேல கொண்டு வந்துட்டான். புருஷன் எவ்வளவு சரியா இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஸ்திரீ சரியில்லை அப்படின்னா காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஸ்திரீ ரொம்ப விசேஷம். ராவணனை மோசமானவன் சொல்லுவோம், ஆனா அவன் மனைவி மண்டோதரிய பத்திவிரதான்னு தான் சொல்றான். அவளுக்கு இன்னைக்கும் காத்தால எழுந்து நினைக்க வேண்டிய பத்திவிரதைகள்ல மண்டோதரியும் இருக்கு. ராவணன் எல்லாரும் கரிச்சு கட்டுவோம், ஆனா மண்டோதரியை இன்னைக்கும் ரொம்ப வசந்த ஸ்தானத்திலேதான் சனாதனமான ஹிந்து தர்மம் வச்சிருக்கு. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர், மத்த 11 ஆழ்வார்கள் ஆண் பிள்ளைகள், எல்லாருக்கும் எல்லாரு பேரும் தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டாளு தெரியாதவா ஆளே கிடையாது. இது 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் இந்த 11 ஆழ்வார்கள் பண்ண பக்திய காதிலும் ஆண்டாளுடைய பக்தி ரொம்ப ஏற்றமுடையது அப்படின்னு தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்றார். அதனால ஸ்திரீ ஜென்மா பாக்யம் உடையது, பெண்டிர் வாழ்வார் நீ ஒப்பாரை பெருதுமென்னும் ஆசையாளே அப்படின்னு பெரியாழ்வார் கூட சொல்றா, ஸ்திரீ ஜென்மாவுக்கு பரம பாக்யம் இருக்கு. கிருஷ்ணா உன்னையோ இல்லைன்னா உனக்கு உன்னை போல இருக்கக்கூடிய உன்னுடைய பாகவதர்களையோ பக்தர்களையோ கர்ப்பத்தை சுமந்து அனுபவிக்கக்கூடிய பாக்யம் ஸ்திரீகளுக்கு தான். ராமனை பெற்றது கௌசல்யா தானே, தசரதன் கிடையாது. கஷ்டப்பட்டு யஜ்யம் பண்ணதெல்லாம் தசரத சக்கரவர்த்தி தான். ஆனா பாயசம் குடிச்சு 12 மாசம் பகவான சுமந்தவள் யாருன்னா கௌசல்யா. சுப்பிரபாதமே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே தானே தசரத ராமானா சொல்றோம். கௌசல்யா புத்திரன் தசரத புத்திரா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்த அப்படியே சொல்லலாம். விஸ்வாமித்ரர் ஒரு சன்னியாசி, ஒரு ஞானி, ஒரு பிரம்மரிஷி சொல்லும்பொழுது கூட கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்றாரு. தசரத புத்திரா ராமா அப்படின்னா நன்னாவே இல்லை பாருங்க. அந்த யசோதாவுடைய கிருஷ்ணனுக்கு இருக்கிற மகத்துவம் வேற யாருக்குமே கிடையாது. அதனால ஸ்திரீகள்னாலே தான் லோகம் நிலைபெற்று இருக்கு. எத்தனையோ பக்தர்கள் இருந்தாலும் ஸ்திரீகளுடைய பக்தி ஏற்றமுடையதா இன்னைக்கும் கோவில்கள்ல கூட்டம் யாருன்னா ஸ்திரீகள் கூட்டம் தான் சார். இன்னைக்கும் எங்கேயாவது பகவத் விஷயம் பிரவச்சனம் அப்படின்னா ஸ்திரீகள் கூட்டம். இங்கேயே பாருங்க, புருஷா பாவம் கதை சொல்ற நான் ஒருத்தர் கேட்கறதா அஞ்சு பேர் புருஷா, அதெல்லாம் ஸ்திரீ கூட்டம் தான். அதனால எல்லா இடத்துலயுமே ஸ்திரீகளுக்கு தான் ஏற்றம் அதிகம். எங்கேயுமே பார்க்கலாம், நம்ம ஊர் அரசியல்வாதிகளே பாருங்க, எல்லா அக்கிரமமும் பண்ணுவா, கடவுள் இல்ல மேடகிடியே பேசுவான், அவத்து மாமிகள்லாம் கரெக்டா கோவில போய் அர்ச்சனை பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துருவான். இவ பண்ற பாவத்துக்கெல்லாம் அவ பரிகாரம் தேடிப்பான். அதனால ஸ்திரீகளை ஆதாரமா கொண்டுதான் இந்த பூமியே சொண்டன் இருக்கு, பூமாதேவி அவ்வளவுதானே கொண்டாடிட்டு இருக்கும். அதனால ஸ்திரீகளுக்கு பக்தி சுலபமா வரும். அதுக்குதான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்திரீகளுக்கு பக்தி ரொம்ப சுலபம். பக்தி என்னன்னா பகவானுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறது பக்தி, அவ்வளவுதான். ஸ்திரீகள் பிறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படுறான், அதுக்கப்புறம் சின்னவனோ பெரியவனோ அண்ணா தம்பிக்கு கட்டுப்படுவான், அப்புறம் ஆச்சு கழுத்து ஒரு 3 முடிச்சு போட்டான்றதுக்காக கட்டுப்பட்டாகணும், அவன் பிடிச்சிருக்கோ இல்லையோ கட்டுப்பட்டாகணும், அதுக்கப்புறம் இவா பெற்றுக்கிறாள் ஆம்பளையோ இதோ அது ஒன்று கட்டு கொடுக்கும். அதை தாண்டி வயசான பிறகு பேரன் வரைக்கும் ஆளுமை, கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டு வாழறதுன்றது ஸ்திரீகளுக்கு சுபாவமாயிடும். அதனால ரொம்ப சுலபமா பகவான் இடத்துல கட்டுப்பட்டுடுறாள். புருஷாளுக்கு கட்டுப்படுத்தியே பழக்கம், அதனால கட்டுப்பட வரமாட்டேங்க. அதனாலதான் யாரோ சில புருஷர்கள் பண்ற பக்தி வசக்தியா தோன்றது. ராமானுஜருடைய பக்தி, சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தி, சன் துக்காராமுடைய பக்தி, இதெல்லாம் விசேஷமா கொண்டாடுறோம்னா கட்டுப்படுத்துற கூட்டத்துல ஒருத்தர் தான் கட்டுப்பட்டு கிடக்கிறார் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லையா. ஸ்திரீகளுக்கு பக்தி சுலபம்.
சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், பாண்டரங்க பக்த வச்சு நிறைய பக்தர்கள் உண்டு, சன் துக்காராம் நாமதேவர் பெரிய கூட்டம் உண்டு. ஆனா அத்தனை பேர் பண்ண பக்தியை ஓவர்டேக் பண்ணி போயிடுவார். ஜனாபாய், சக்குபாய், காண்கோ பாத்ரா இவாள்லாம் பண்ற பக்தியை பார்த்தோம்னா மற்றவாளுடைய பக்தியெல்லாம் எடுபடுறதே இல்லை. ஆழ்வார்கள் எதிரே பார்த்தோம்னா மற்ற 11 பேருடைய பாசுரங்களை காலில் ஆண்டாள் திருப்பாவை அத்தனை பேருக்கும் தெரிகிறதா இல்லையா? மற்ற ஆழ்வார்கள் பேரும் தெரியாது, அவ ஊரும் தெரியாது, அவ பாசுரமும் தெரியாது, ஆனா திருப்பாவை தெரியாம ஆள் இருக்கவே முடியாது. அத்தனை பேருக்குமே திருப்பாவைன்றது ரொம்ப சுலபமா வருது. அப்படின்னா ஸ்திரீகளுக்கு பக்தி சுலபமா வருது. அதுவும் பகவான் கிருஷ்ணனை பத்தி ஆண்டாள் சொல்றா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. லோகத்துல ஸ்திரீகளுக்காக ஒரு அவதாரம் எடுத்தது அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் தான். ராசக்கிரீடை கூட ஸ்திரீகளுக்காக தானே, புருஷாளுக்காக கிடையாது. பகவான் தன்னுடைய கோப குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வரலையே, தனி ஒரு கிருஷ்ணனா போய் அத்தனை ஸ்திரீகளோட அழகா ராச மண்டலம் நாட்டியமாடினான். அப்படின்னா ஸ்திரீகள் ஏற்றமுடையவர்கள். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பார்த்தோம்னா ஸ்திரீகளுடைய பக்தி அவளுடைய ஸ்தோத்திரம் எல்லாம் அவ்வளவு வசதியா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதே தான், கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. குந்தி சொன்ன ஸ்லோகம் இது அத்தனை பேருக்கும் தெரியறது. அதே இல்ல, பீஷ்மர் சொன்ன ஸ்லோகம் எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமா தெரியாது. அதனால ஸ்திரீகள் ஏற்றமுடையவர்கள். ஆழ்வார்கள்லாம் கூட சுவாமி நம்மாழ்வார் தன்னை பராங்குச நாயகி அப்படின்னு ஒரு பாவத்துல ஒரு பெண்ணா மாத்திண்டுதான் பெருமாள் அனுபவிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி அப்படின்னு அந்த பாவத்துக்கு போய் தான் பெருமாள் அனுபவிக்கிறார். அதனால ஸ்திரீ சரீரம்ன்றது பாக்யமுடைய சரீரம், ஸ்திரீ ஜென்மா அப்படின்றது பரம பாக்யமுடைய ஜென்மா. நிஜமாவே சங்கரரை பெற்றுக் கொடுத்தது ஆரியாம்பாள் தானு, ராமானுஜரை பெற்றுக் கொடுத்தது காந்திமதி தானு. எல்லாருமே பாருங்கோ, அந்த ஸ்திரீகள்னாலதான் நமக்கு மகாத்மாக்கள் மகதிகள் வரைக்கும் கிடைச்சிருக்கா. வாழ்க்கையில ஏதான ஒரு ஜென்மாவிலையாவது ஸ்திரீ ஜென்மாவ அடையணும். அவரையும் பாரத பூமியில பிறக்கணும், கலியுகத்துல பிறக்கணும், பகவத் பக்தியில தொலைக்கணும், பகவான அடையணும். ஸ்திரீகளுக்கு பகவான அடையறது சுலபம். ஸ்திரீயா சொல்லணும்னா உலகத்துல புருஷன் சொன்னா பரமாத்மா மட்டும்தான் புருஷன். நம்ம அத்தனை பேருமே ஸ்திரீகள் தான். சரீரத்துலதான் ஆண் பெண் சொல்றமே ஒழிய அத்தனை ஜீவாத்மாக்களுமே பகவானுக்கு அடிமைப்பட்ட ஸ்திரீ ஜாதி தான். அதனால ஸ்திரீயுடைய பக்திக்கு பகவான் சுலபத்துல செவி சாச்சுடுறான். அதனாலதான் கிரகத்தில் இருக்கிற ஸ்திரீகள் பக்தி பண்ணாலே குடும்பம் நன்னா இருக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்ற. அதனால ஸ்திரீகளுடைய பக்தி ஏற்றமுடையது. நம்முடைய பாரத தேசத்துல பல கோடி ஸ்திரீ ரத்னங்கள் இருந்தார்கள், இருக்கார்கள், இன்னும் இருக்கத்தான் போறார்கள். எவ்வளவு வசதி நம்முடைய பாரத தேசம். சனாதனமான ஹிந்து தர்மம் ஒரு நாளும் ஸ்திரீகளை அடிமைப்படுத்தி வைக்கல. இன்னி வரைக்கும் கிரக லட்சுமின்னு தானே சொல்லணும், யாரா கிரக விஷ்ணுங்களை எல்லாம் கொண்டாடுறாளோ. பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி மாதிரி ஜம்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்றது. ஒரு ஆம்பளைய பார்த்து கிருஷ்ணன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கா, ராமன் மாதிரி அழகா இருக்கான்னு யாராவது சொல்லலாம்? சொல்றதே கிடையாது. ஓமானம் ஓமேயம் கூட ஸ்திரீகளை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமே பேசும். இந்த பாரத பூமி எத்தனையோ ஸ்திரீ ரத்னங்களை பார்த்திருக்கு. அதுல ரொம்ப வசத்தியா ராஜாதிராஜன்லேந்து ஒரு சாதாரண பிச்சைக்காரன் வரைக்கும் அசந்து போகும்படியான பக்தி பண்ண ஒரு ஸ்திரீ ரத்னம் மீரா. இன்னைக்கு மீராவுடைய சரித்திரத்தை தான் நம்ம அனுபவிக்க போறோம். நிஜமாவே ஆச்சரியமான ஒரு பக்தை மீரா. ராஜஸ்தானம் ஒரு காலகட்டத்துல பாரத பூமிய முகம்மதியர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். என்ன ஆச்சரியம்னா பாரத பூமிய ஒவ்வொரு காலகட்டத்துல யார் யாரோ ஆண்டிருக்கார்கள். நான் எல்லா காலகட்டத்திலையும் ஹிந்து தர்மம் ஜீவிச்சிருந்தது ஜெயிச்சிருக்கு. அது ரொம்ப விசேஷம். உலகத்துல ஒரு சின்னூண்டு ஒரு இடம் தானே பாரதம்ன்றது, ரொம்ப சின்னது. நிஜமாவே உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மதம் இன்னைக்கு ஒட்டின் இருக்கிறது அப்படின்னா பாரத பூமி நேபாளம் இந்த இடத்துல மட்டும்தான். ஆனா இவ்வளவு மதங்கள், இவ்வளவு கன்வர்ஷன், கோடிக்கணக்கான பணம் இதெல்லாம் தாண்டி இந்த ஹிந்து தர்மம் ஜீவிச்சிருக்குன்னா இது பகவானுடைய தர்மம், அதனாலே ஜீவிச்சிருக்கு. ஆனா இது இன்னி வரைக்கும் யாரையும் கம்பல் பண்ணதில்லை, யாரையும் கன்வெர்ட் பண்ணதில்லை. இந்த கம்பல்ஷன் கன்வர்ஷன் கிடையவே கிடையாது, அதனாலே இன்னும் ஜெயிச்சு. சத்தியம் ஒண்ணுதான், காலத்துக்கு தகுந்தா போல எல்லாரையும் வழிநடத்தக்கூடியது சனாதனமான ஹிந்து தர்மம். அப்ப முகம்மதியர்கள் ஆண்டுகின்ற காலகட்டம், அப்ப சில ரஜபுத்திர வீரர்கள்லாம் இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும், ஹிந்து தர்மத்துல நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக சத்திரியர்கள் நிறைய பேர் கிளம்பினார். அவர்கள் அங்கங்க முஸ்லீம் ராஜ்யத்தை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு சின்ன 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 குட்டி குட்டி ராஜ்யங்கள் எல்லாம் உருவாக்குகின்றான். அந்த ரஜபுத்திர வீரர்களுடைய ஸ்தானம் தான் ராஜஸ்தான். அதுல சித்தவுடு ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த சித்தவுடுல தான் கும்பாஜி மகாராணா ரொம்ப அழகான ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு ஹிந்து ராஜா ரொம்ப அழகா இருந்தான். அவனுடைய ராஜ்யத்துல ஒரு சின்ன இடம், அந்த இடத்துக்கு மஜும்தாரா தூதாராவ் அப்படின்னு ஒரு பக்தர் அந்த இடத்த பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். மசும்தார் அப்படின்னா இந்த காலத்துல சொன்னா நாட்டாமை பண்ணையார் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவர் மசும்தாரா இருந்துட்டு அழகா ஒரு சின்ன இடத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பெண் வயிற்று தேர்ச்சி தான் மீரா தௌஹித்ரி அப்படின்னு சொல்லுவோம். பௌத்ரி பௌத்திரன் அப்படின்னா பேரன் பேத்தி, தௌஹித்ரன் தௌஹித்ரி அப்படின்னா பெண் வயிற்று. அந்த மாதிரி தௌஹித்ரன் பெண் வயிற்று தேசி தான் தௌஹித்ரி தான் மீரா. அது மாதிரி அந்த மீரான்ற திருநாமத்துக்கே ஒரு ஆக்கர்ஷண சக்தி உண்டு. இந்த மீரான் சொல்லும் பொழுதே ஒரு நளினம் உண்டு, அந்த சப்தத்துக்கே ஒரு அழகு உண்டு. மீரா சின்ன வயசுலேயே தாயையும் தகப்பனையும் இழந்துட்டான். இது நல்லதா கெட்டதா சரியா தப்பா இதெல்லாம் யோசிக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதமா அமையறது. பிராரப்த கர்மாபடி பூர்வ ஜென்ம கர்ம விடைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. ஆனா எல்லாருக்கூடையும் பகவான் இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. நம்ம என்ன ஜாதியா இருந்தாலும், என்ன குலமா இருந்தாலும், நம்ம என்ன மதத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும், நம்ம படிச்சவாளோ படிக்காதவாளோ ஏழையோ பணக்காரனோ நம்ம கூட பகவான் சத்தியமா உண்டு. ஆண்டாள் ரொம்ப அழகா திருப்பாவில சொல்றா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உனக்கும் எங்களுக்கும் உள்ளதான சம்பந்தம் ஒரு நாளும் அழியாது மாறாது அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்றா. இந்த மீரா இளவயசிலேயே தாயையும் தகப்பனையும் இழந்துட்டான். தூதாராவ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் தகப்பனுடைய துக்கம் தெரியாதபடி வளர்த்துனவர். நிஜமாவே நமக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுடைய மரியாதை தெரியறதே கிடையாது, சத்தியமா நான் சொல்றேன். நிஜமாவே அப்பா அம்மாவுடைய மரியாதை யாருக்கு தெரியாது? அந்த அப்பா அம்மா இல்லாம அனாதை ஆசிரமங்கள்ல வரக்கூடிய குழந்தைகள் இருக்கு பாருங்க, அவளுக்குதான் சத்தியமா அப்பா அம்மான்ற வார்த்தைக்கு ஒரு மரியாதை. நமக்கு எல்லாம் ஏதோ அப்பா அம்மான்றது நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உசுருள்ள மிஷின். நான் சொல்றது கொஞ்சம் கடோரமா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாதிரி, ஃப்ரிட்ஜ் மாதிரி, ஒரு ஏசி மாதிரி, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நகமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜந்து, அவ்வளவுதான். நிஜமாவே நம்ம தாய் தகப்பனுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பெரிய மரியாதை வச்சல, அவளுக்கு தெரியும். நிஜமாவே பெரிய கோவில் கட்டி அவளை கொண்டாட வேண்டாம், ஆனா அவளுக்கு நம்ம பண்ண வேண்டிய கைங்கரியங்களை பண்ணணும். தாய்க்கும் தகப்பனுக்கும் மரியாதை கொடுக்காம, தாய் தகப்பனை சந்தோஷமா வச்சுக்காம உலகத்தை நீங்க எத்தனை தானதர்மம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, எத்தனை கோவிலுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு படிச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நடைத்தினம் சனாதனமான தர்மம் சொல்லுவாங்க. அப்பா அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்கலாம், உலகத்தை நீ எதுவும் ஜெயிக்க முடியும், அவ்வளவுதான். இவ்வளவு பார்த்து பார்த்து தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு சந்தோஷம் தர முடியாததா வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இந்த சாஸ்திரம் சொல்றது, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போனா அப்படின்னா அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்றணும், பித்ரு வாக்கிய பரிபாலனம். எங்க அப்பாவுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் தர்மம்னு பகவான் கிளம்பினான் பாருங்க. நிஜமாவே ஏதோ சில பேர் மட்டும்தான், பகவான் பாண்டரங்கன் யாருக்கு அனுகிரகம் பண்றான்? பெத்த அப்பா அம்மாவை கொண்டாடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இன்னி வரைக்கும் பகவான் பாண்டரங்கன் காட்சி கொடுக்கறான். மற்றவாளுக்கெல்லாம் பகவான் பாண்டரங்கன் விட்டலன் பக்கத்துல வர்றதே கிடையாது. தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த ஒரு மரியாதை கொடுக்கணும். தூத்துக்குடியில ஒரு அநாத ஆசிரமத்துல உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். இப்படி ஏதோ சத்தங்க விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் தெரியாதனமா அம்மா அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். குழந்தைகள் முகம் போனதை பார்க்கணுமே, நிஜமாவே அன்னைக்குதான் எங்க அப்பா அம்மா மரியாதை எனக்கு புரிஞ்சு, சத்தியமா சொன்னேன். அப்பா அம்மான்ற வார்த்தைக்கு யார், அந்த வார்த்தைக்குரியவர்கள் யாரும் அந்த முகத்துல ஒரு கேள்விக்குறி வந்தது பாருங்க. நிஜமாவே என் மனசு இன்னொரு அந்த முள்ளு மாதிரி தச்சுண்டு. சத்தியமா அந்த குழந்தைகள் அந்த அப்பா அம்மான்ற நமக்கு அப்பா அம்மான்ற வார்த்தைக்கு என்ன ஒரு பெரிய விலை இருக்கு சொல்லுங்க. எவ்வளவு தூரம் ரசிக்கிறோம், எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறோம், நிச்சயமா உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் அவ ஹிருதயத்தை கேட்டு பாருங்க. அந்த அப்பா அம்மான்ற வார்த்தைக்கு அந்த குழந்தைகளுடைய முகத்துல ஒரு துக்கம் வந்தது பாருங்க. ஆயுசுல நான் மறக்கணும் நிஜமாவே அவ்வளவு வசதி. மீரா இழந்துட்டா சின்ன வயசுலயே தூதாராவ் அவளுக்கு அந்த துக்கம் தெரியாதபடி அழகா வளர்த்துண்டு வர ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆயிட்டு இருக்கு மீராவுக்கு. தூதாராவ் நல்ல கிருஷ்ண பக்தர். நம்ம ஆத்துல நம்ம எப்படி பக்தி பண்றோமோ நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம ஆத்து குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு இதை பண்ணு அதை பண்ணாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒழுங்கா இருந்தா அவைகள் ஒழுங்கா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க எப்படி பொருள் குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்பா அம்மா தான். உலகத்தை முதல் முதல்ல பாக்குறதே தன் தாய் தகப்பனுடைய புத்தி சாதுரியம் அவளுடைய முறைகளை கொண்டுதான் அவள் உலகத்தை பாக்குறான். அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாம ஒரு உலகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. நமக்கு தெரிஞ்சவா நம்முடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தாயும் தகப்பனும் நமக்கு பண்ண பெரிய அனுகிரகம். நீங்க நம்ம எல்லாம் உலகத்தை உயிரோட இருக்கணும் இதுவே பெரிய விஷயம் தானே. உலகத்தை மத்த எல்லாம் விட்டுடுவோம், மற்றதெல்லாம் நல்லா வளர்த்தாளா இல்லையா அதெல்லாம் விட்டுடும். இன்னைக்கு உலகத்துல உயிரோட இருக்கோம்னா நம் தாயும் தகப்பனும் தானே காரணம். நீங்க உட்காந்துட்டு இருக்கோம் மீராவுடைய சரித்திரம் கேட்கணும்னு நம்ம அப்பா அம்மா நம்மள சின்ன வயசுலயே கொண்டு போட்டு இருந்தா உட்காந்து கேட்டுருக்கோம் நினைக்கிறல. சத்தியமா இல்லையா? வளர்த்ததெல்லாம் விட்டுருவோம், பெத்து போட்டாளா இல்லையா? அந்த ஒன்னே பாரத பூமியில நாமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்ப்பத்திலேயே கடைச்சி போட்டிருந்தா அல்லது பிறந்த ஒன்னும் கள்ளிப்பால் வச்சு கொண்டு போட்டிருந்தான்னா நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருப்போமா? பகவான் தாய் தகப்பன் ரூபமா தான் முதல்ல இருக்கான் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்ற. நிஜமாகவே இந்த மீரா அஞ்சு வயசு குழந்தை அழகா வளர்ந்துட்டு இருக்கா. தூதாரவ் நல்ல கிருஷ்ண பக்தர். பக்தி பண்ணணும். பக்தின்றது ஏதோ ஒரு இழுத்து போட்டுக்கிற ஒரு காரியம் இல்லை. நிறைய பேருக்கு பக்தினா ஒரு எக்ஸ்ட்ரா வேலை ரெடி, ஒரு ஹாபி ரெடி, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படி கிடையாது. பக்தின்றது இந்த மூச்சு காத்து இழுத்து விடுற மாதிரி. நீ ஆயிரம் கோடி வேலை பண்ணும் போல இன்னி வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க போர் அடிக்காம பண்ண ஒரே காரியம் சத்தியமா நான் சொல்றேன், மூச்சு இழுத்து விடுறது ஒண்ணுதான். அது எல்லா காரியத்திலும் கொஞ்சம் போர் அடிச்சுடுச்சு. சாப்பாடுல போர் அடிச்சாச்சு, டிவி எல்லாத்துலயும் ஒரு போர் வந்துருக்கு இன்னி வரைக்கும். ஆமா போய் என்ன மூச்சு விட்டு என்ன சுகத்தை கண்டோ ஒரு நாள் வந்ததே இல்லை. கொஞ்சம் லேசா மூக்கு அடைச்சுட்டு தான் டாக்டர் ஓட அதை பண்ணு. சில பேருக்கு இந்த ஆத்மா வீதிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மார்கழி மாசம் குளிர் எல்லாம் வந்துடுத்துனா அந்த மூச்சுக்கு அவ்வளவு விலை, அப்பதான் அது வரைக்கும் விலையே கிடையாது. நிஜமே உலகத்துல எத்தனையோ கோடி மனுஷால பாத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போர் அடிக்காம பண்ற ஒரே காரியம் மூச்சு இழுத்து விடுறது ஒண்ணுதான். ஞாயிற்றுக்கு எழுந்துக்க கூட போர் அடிக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மூச்சு இழுத்து விடுற அந்த மாதிரி பக்தின்றது நம்ம வாழ்க்கையுடைய ஆனந்தத்தின் அஸ்திவாரம். இது இல்லாம இருக்கவே முடியாது. இது இல்லாம ஒரு வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இப்படி பிரிக்கவே முடியாது. அது என்ன பைத்தியகாரணம், அது யாரோ ஒருத்தர் கலப்பி விட்டுட்டா. இது ஆன்மீக உலகம், இது உலகாயுத உலகம், இன்னமும் இதெல்லாம் இது இல்லாம அது இல்ல அது இல்லாம இது இல்ல. மூச்சு விடாம பாத்ரூம் போக முடியாது, மூச்சு விடாம ஆபீஸ் போக முடியாது, மூச்சு விடாம சமையல் பண்ண முடியாது, மூச்சு விடாம குளிக்க முடியாது. இந்த மூச்சு விடுறதுன்ற அஸ்திவாரத்தை கொண்டுதான் எல்லா வேலையும் பண்றோம். படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சண்டை போடுறது, டிவி பாக்குறது, எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் முதல்ல மூச்சு இழுத்து விடுறது. கோவில் போகிறதுலேருந்து லைன்ல நிக்கிறதுலேருந்து அர்ச்சனை வரைக்கும் தூங்குறது எல்லாத்துலயுமே மூச்சு ஆதார். இந்த மாதிரி பக்தின்றது நம்ம வாழ்க்கையுடைய ஆதார் யதார்த்தம். பக்தின்றது ஏதோ எக்ஸ்ட்ரா ஆக்சசரி கிடையாது, பேசிக் நீட், இன்றியமையாத ஒண்ணு. உலகத்திலேயே பாரத பூமியில் இருக்கிறவளுக்கு மட்டும்தான் தெய்வம் இல்லாம வாழ தெரியாது. நமக்கு நமக்கு தெய்வ சம்பந்தம் இல்லாம ஒரு நாள் நம்மளால் வாழவே முடியாது. மற்றவாழ்லாம் ஏதோ ஒரு நாள் போனான்னா பெரிய விஷயம். மற்றவாழ் தெய்வம்ன்றது ஏதோ எங்கேயோ இருக்கு இருக்குன்னு நினைக்கிறோம், தெரியல, இப்படிதான் பதில். ஆனா பாரத பூமியில திருவிழா பிச்சை எடுக்கிறவன் வரைக்கும் பெரிய கோடீஸ்வரன் வரைக்கும் தெய்வம் இல்லாம வாழ நம்மால முடியாது. இதுதான் பாரத பூமியுடைய பலம். இன்னி வரைக்கும் நம்ம தேசத்தை வாழ வச்சுருக்கிறது இந்த பக்தி ஒண்ணுதான். எத்தனை பாஷை, எத்தனை கலாச்சாரம், எத்தனை ஜாதிகள், இதுல எல்லாத்தையும் சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருக்கோம்னா பக்தி நம்மளை காப்பாத்திடும். தமிழ்நாட்டுக்காரெல்லாம் விட்டலாம் பார்க்க போவோம், நார்த் இந்தியாக்காரன் அங்கேருந்து திருப்பதிக்கு வாருவா, எத்தனை பேர் இங்கேயே எல்லாரும் காசியில போறோம், காசியில போய் சார்த்தம் பண்றோம். எவ்வளவு பாஷை மாற்றம், எவ்வளவு கலாச்சார மாற்றம், எத்தனை விஷயங்கள் மாற்றம், உணவு ஆகாரம் முறை கூட மாறுறது. நம்ம எல்லாம் சாப்பாடே சாப்பிடறோம், நார்த் இந்தியா போயாச்சுன்னா ரோட்டி தான் சாப்பிடுறாங்க. இவ்வளவு வித்தியாசத்துல இந்த பாரத பூமியில ஒரு ஒத்துமை இருக்குன்னா பக்தி தெய்வங்கள். வேற ஒண்ணுமே காரணமே கிடையாது. தமிழ்நாட்டில ஆந்திர அத்தனை பேர் சபரிமலைக்கு போவா, கேரளா இருக்கும் அங்கிருந்து பழனிக்கு வருவா. எவ்வளவு ஆச்சரியம் நிஜமாவே, எத்தனை விசேஷம், எவ்வளவு ஆச்சரியம். எங்கேயோ இருக்கு ஒரிசா, அந்த ஒரிசால பிறந்தவர் ஜெயதேவர், அவர் எழுதின அஷ்டபதிய தமிழ்நாட்டில் சம்பிரதாய பஜனை பாடிட்டு ராதா கல்யாணம் பண்றோம். எப்படி பக்தி? அவர் பாடின அஷ்டபதியை ஏன் பாடணும்? எத்தனையோ பேர் கர்நாடகாவில் இருக்க, ஆந்திரால இருக்க, தமிழே தெரியாது, ஆனா திருப்பாவை வாசிக்கிறார். தமிழே தெரியாம கன்னடத்திலையும் தெலுங்குலையும் எழுதி வச்சு திருப்பாவை வாசிக்கிறார். ஏன்? பக்தி. வேற ஒண்ணுமே கிடையாது. பக்தி பலம் பாரத பூமி ஒரு நூல் எழுத மாதிரி சேர்த்து வச்சு பட்டு நூல் கொண்டு கட்டிருக்கு. பாரத பூமியில அத்தான பேரு இந்த பக்தி. இங்கேந்து போறோம், வைஷ்ணவி தேவிய பார்க்க போறோம், எத்தனை ஊருக்கு போறோம், கேதார்நாத் போறோம், பத்ரிநாத் போறோம், ரிஷிகேஷ் போறோம், ஹரித்வாரம் போறோம், எவ்வளவு இடங்களுக்கு போறோம், உடுப்பி போறோம், சுப்பிரமணியா போறோம், தர்மஸ்தா, எவ்வளவு இடம் போறோம், எத்தனை இடங்கள், கொல்லூர் மூகாம்பிகா, எவ்வளவு விஷயங்கள். சம்பந்தமே இல்லாதவாள்லாம் சம்பந்தப்படுத்தி வைக்கிறது பக்தி ஒண்ணுதான். இதனாலதான் இன்னி வரைக்கும் யாரும் பாரத பூமியை ஜெயிக்க முடியல. இன்னி வரைக்கும் பாரத பூமி இன்னொரு தேசத்து மேல ஆக்கிரமிச்சு பண்ணதுன்னு 10,000 வருஷம் சரித்திரத்துல கூட கிடையாது. எல்லாமே இங்க ஃபுல்ஃபில், எல்லாமே நீக்கமர நினைஞ்சு கிடக்கு. பக்தின்றது நம்முடைய வாழ்க்கையுடைய ஜீவாதாரம், மூச்சு காத்து இழுத்து விடுறா போலதான். இந்த தூதாரம் அழகான ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கா. ஆச்சரியமா, ராஜஸ்தான் இன்னைக்கும் கிருஷ்ண பக்தி தான் பிராதான்யம். எனக்கு ஸ்ரீநாத் ஜி இருக்காங்க, அழகா ஜோரா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கார். அப்ப கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், பகவான் அவதாரம் பண்ண கோகுலாஷ்டமி, ஆவணி மாசம், ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதியில அர்த்தராத்திரியிலே தானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம பாரத பூமியில அவதாரம் பண்ண. ஒருத்தி மகனாய் திறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஆண்டாள் அழகா சொல்றாங்க. ஒரு ராசியில மதுரால பிறந்து அதே ராசியிலேயே கோகுலத்துல யசோதையின் மைந்தனாக போனான் கண்ணன். அந்த ஜென்மாஷ்டமி உற்சவம் அழகா தூதார தன்னுடைய அரண்மனையில ஜென்மாஷ்டமி உற்சவத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கார். நிறைய பாகவதால் எல்லாம் வர சொல்லிருக்கார் ஆத்துக்கு. ஏன்னா நம்முடைய கிரகங்கள்ல பாகவதர்கள் வரா அப்படின்னா கூடவே பகவான் வரான்னு அர்த்தம். ஆண்டா சொல்ல செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோ ரெம்பாவா செம்பர் கடலடி. ஏ பலராமா, நீ முதல்ல வந்ததுனாலதான் கிருஷ்ணன் வந்தான். நீ முதல்ல மதுரால வந்தா பின்னாடியே கிருஷ்ணன் வந்தான். நீ மதுராவை விட்டு கோகுலம் வந்தா பின்னாடியே கண்ணன். அதனால பலராமா உன்னுடைய திருவடி இருக்கு பாத்தியா, அது பொன்னடி. இன்னைக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரிய புருஷ மகாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய கிரகத்துல வந்து உங்களுடைய பொன்னடி சாத்தனம் அப்படின்ற வானமாமலைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. நாந்தினியா நிறைய பேருக்கு தெரியும். தோத்தாத்ரி யாரா பேர் கேள்விப்பட்டிருக்க, இந்த தோத்தாத்ரி பேர் வானமாமலை திவ்ய தேச பெருமாளுடைய பேர் தான். வானமாமலை தான் சம்ஸ்கிருத தோத்தாத்ரினே பேரு. அந்த ஊர்ல இருக்க ஜீயர் பேரு பொன்னடிக்கால் ஜீயர்னு தான் பேரு, அவரு பொன்னடி சாத்திரதுன்னு. பாகவதர்கள் வரா அப்படின்னா அவ கூடவே அவளுடைய அந்தரியாமியா இருக்க பகவானும் வரா, அதனாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுனால. அந்த மாதிரி நிறைய பாகவதால் எல்லாம் வரச்சல் இருக்கார் தூதாரம். அது எல்லா பாகவதாலும் ஸ்ரீ பிருந்தாவனத்திலேந்தே வர பிருந்தாவனம். நிஜமாவே பூமியில ரொம்ப விசேஷமான ஒரு பிரதேசம் அப்படின்னா பிருந்தாவனம். நிஜமாவே பகவானுடைய அன்பின் எல்லையை பார்க்கணும் அப்படின்னா பிருந்தாவனம். கிருஷ்ண அவதாரமே அன்பின் எல்லை, அவ்வளவுதான். உலகத்துல எல்லாருக்கும் அன்பு இருக்கு. அப்பா மேல ஒரு அன்பு, அம்மா மேல ஒரு அன்பு, ஒரு செடி, ஒரு கொடி, நம்மாத்து ஃப்ரிட்ஜு, சோஃபா, நம்முடைய அழுக்கு போற வரைக்கும் நமக்கு ஒரு அன்பு இருக்கு. என் போர்வை என் தலகான் இடத்த தொடவே மாட்டோம், இருந்தாலும் அது மேல ஒரு பிரியம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த எல்லா பிரியத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட கிருஷ்ணன் பிரியத்துக்கு சமானம் இல்லை. அது மாதிரி உலகத்துக்கு எல்லா அன்பையும் ஒன்னா சேர்த்தா ஒரு கலவைனா அதுதான் ஸ்ரீகிருஷ்ணன். மாலாய் பிரம்ப நம்பி அப்படின்னு தான் ஆண்டால் ரொம்ப அழகா கொண்டாடுறான். அந்த பகவான் அவ்வளவு அழகா தன்னுடைய அன்பின் எல்லையை காட்டக்கூடிய ஒரு பிரதேசம் ஸ்ரீ பிருந்தாவனம். அதனால பிருந்தாவனத்திலேருந்து நிறைய மகாத்மாக்கள்லாம் ஜென்மாஷ்டமி உற்சவத்துக்கு அங்கிட்டு வரமாட்டா. ஆனாலும் தூதாராவுடைய பக்திக்கு அவர் பாகவதா மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக நிறைய பாகவதர்கள், பகவத் பக்தர்கள், பாகவதர்கள்னா பகவான பக்தி பண்றவர்கள் யாரா இருந்தாலும் பாகவதர்கள் தான். அவளுடைய ஜாதியோ குலமோ வயசோ படிப்போ தனமோ இதெல்லாம் முக்கியமே கிடையாது. பக்தி பண்டவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் பாகவதர்கள். இவ்வளவுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்றோம். பக்தின்னு வந்தா எல்லாரும் வசதி தான். திருப்பதியில பாக்கலாம், 300 ரூபாய் டிக்கெட் உண்டு, 50 ரூபாய் சுதர்சன் டிக்கெட் உண்டு, அப்புறம் தர்ம தர்சன டிக்கெட் உண்டு. எல்லாரும் கியூல நிற்கும் போது தனித்தனி உள்ள நுழைஞ்சா எல்லாம் ஒன்னா சேர்த்து விட்டுடுவா. 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி சண்டையெல்லாம் போடவே முடியாது. ஒரு இடத்துல 300 ரூபாய், 50 ரூபாய் தர்ம தர்சனம் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு தான் போகும். இப்ப யார் முன்னாடி போறாலும் திருமால் இஷ்டம், அவ்வளவுதான். அது வரைக்கும் எல்லாம் தனி கியூல வேணா தனித்தனியா நிக்க முடியுமே ஒழிய, அந்த இடத்துல சேர்ந்து விட்டோம்னா எல்லாம் திருமணி சேவம் அங்கதான் நிஜமாவே. 50, 300 எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் திருமால தரிசனம் பண்ணும். எல்லாரும் பாக்குறது அதே பெருமாள் தான். 300 ரூபாய்க்கு பகவான் ஸ்பெஷல் அலங்காரம், 50 ரூபாய்க்கா கொஞ்சம் சீப் அலங்காரம். தர்ம தரிசனம் அலங்காரமே கிடையாது. அப்படி கல்யாண உற்சவம் பண்ணா வெரி ஸ்பெஷல் அலங்காரம் கிடையாது. பெருமாள் அன்னைக்கு என்ன அலங்காரமும் அதுதான். அன்னைக்கு அந்த பக்தர்கள் எல்லாம் அன்னைக்கு போற பக்தர்களுக்கு அது ஒண்ணுதான் தரிசனம். இதெல்லாம் வந்து ஜனங்களுடைய அவசரத்துக்காக பிரிச்சிருக்காங்க ஒழிய, பகவத் காருண்யத்துல யார் வசதி அப்படின்னா நிஜமாவது தர்ம தரிசனத்துக்காக தான் வசதி. அவளுக்கு ரெண்டு தடவை போகிறதுக்குலாம் சான்ஸ் உண்டு. அது மலையேறி போயிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு ரெண்டாவது தடவை திரும்பி போய் பார்க்கலாம் அவளுக்கு அந்த அதிகாரம். சமயத்தில் இப்ப எல்லாம் 300 ரூபாய் டிக்கெட் சீக்கிரம் பார்த்தோம் நினைக்கிறோம். 300 ரூபாய் டிக்கெட் இப்பெல்லாம் 10 மணி நேரம் ஆகுது. தர்ம தரிசனம் போனால் 5 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துருக்கோம் பகவான். ஒரு தடவை நாங்கள் போய் நின்றும் 300 ரூபாய் டிக்கெட்டுக்கு 12 மணி நேரம் நின்றும். தர்ம தரிசனக்காரன் 3 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துருக்கோம். அப்புறம் முதல்ல அதுலயே போயிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. அப்போ 300 ரூபாய் டிக்கெட் தானே வாங்கிட்டேன்னு திரும்பிட்டு டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டு அவ்வளவுதான். கூண்டு அடிச்சு வச்சுட்டேன் டிக்கெட் வாங்கியா சொன்ன கன்ஃபார்மா தரிசனம் உட்காரு. நான் எப்ப கொடுக்கணும் அப்பதான். திருப்பதியில மட்டும் அவர் எப்ப நினைக்கிறாரோ, அவர் நமக்கு எப்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரோ அப்ப மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம பிளான் பண்ணி அவரை பார்த்துடவே முடியவே முடியாது. பக்தி, பக்தி தான் வசதி. நிறைய பாகவதர்கள் இந்த தூதாராவுடைய அரண்மனைக்கு அழகா வந்திருக்காங்க. அதுல பிராதான்யமான பாகவதர் மகாத்மா ரைதாசர். ரைதாசர் எப்பொழுதுமே கிருஷ்ண நாமத்தையே ஜபிச்சிருப்பார். நம்மளும் ஜபிக்கணும். வேற வழியில் ஆண்டாசவா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்றோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. நிறைய பகவன் நாமத்தை சொல்லணும். கலியுகத்துல சுகப்படணம் அப்படின்னா நாம ஜபம் ஒண்ணுதான் வழி. கலியுகத்துல யார் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறாளோ அவளை மட்டும்தான் கலிபுருஷன் பாதிக்கிறதில்லை அப்படின்னு பாகவதம் சொல்றது. நாம ஜபம் சொல்லலைன்னா இங்க துக்கம்தான். அதனாலதான் ஆதிசங்கர பகவத் பாதரும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நாமஸ்மரணாதன்யமுபாயம் நகி பஷ்யாமோ பவதம். இதை தவிர வேற உபாயம் கிடையாது. நம்மெல்லாம் உட்காந்து 3 மணி நேரம் மெடிடேஷன் பண்ண முடியுமா? 3 மணி நேரமா அப்படின்னு 3 மணி நேரம் டிவி பார்க்க முடியும், ஐபிஎல் பார்க்க முடியும், மெடிடேஷன் பண்ண முடியாது. ஆனால் கலியுகத்துடைய கோரம் 2 மணி நேரம் சீரியல் பார்க்க முடியும். கோவில் அபிஷேகம் பண்ணிட்டு பகவான் கலங்காரம் 1/2 மணி நேரம் தரப்போட்டிருப்பான். டைம் ஆயிடுது டைம் ஆயிடுது என்னமோ உலகம் இவாளுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி. டைம் ஆயிடுது டைம் ஆயிடுது எவ்வளவு நேரம் பண்றாரு எவ்வளவு நேரம் பண்றாரு. நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் 1 மணி நேரம் 10 தடவை 25 தடவை ஆத்துக்கு உள்ளேயும் வெள்ளையும் இதெல்லாம் சில பேர் ஆத்து வாசலையே வாஸ்து வேற கண்ணாடி மாட்டிட்டா அதை வேற பார்த்து சரி பண்ணிட்டு கார் கண்ணாடி எல்லாம் பார்த்து இவ்வளவு பண்ணிப்பானா பெருமாளுக்கு ஒரு 1/2 hour அலங்காரம் தான் நமக்கு பொறுமை. ஏன்னா கலியுகத்துடைய கோரம். இந்த கலியில நாம ஜபம் ஒண்ணுதான் சுலபமான உபாயம். வேற எதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது? ஒரு 5 மணி நேரம் அந்த காலத்துல பெரியவாள்லாம் காத்தால வெடிய காலம் 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு ஆத்துல போய் குளிச்சுட்டு துணியை துவச்சு 5 மணிக்கு வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சானா 11 மணிக்கு பூஜையை முடிச்சு 12 மணிக்கு சாப்பிடுவா. நமக்கெல்லாம் முடியுமா? கேட்கறதுக்கே டயர்டாயிடுறது. இதெல்லாம் நடக்கிற கதையை சொல்லுங்க. முடியவே முடியாது. அதனால நாம ஜபம் ஒண்ணுதான் கலி தர்மம். இதை தவிர வேற எதுவும் நம்மால முடியாது. நாம ஜபத்துக்கு நேரம் வேண்டாம், காலம் வேண்டாம், இடம் முக்கியம் இல்லை, குளிக்கணும் பல்லு தேய்க்கணும் அவசியம் இல்லை. எப்ப வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், எல்லாருமே சொல்லணும். பீஷ்மர் அம்பு படுக்கல படுத்துட்டு இருக்கும் பொழுதும் சகஸ்ரநாமம் ஜபிச்சார். திரௌபதி வீட்டுக்கு தீட்டா இருக்கிற சமயத்துலதான் கோவிந்தா புண்டரீகாக்ஷான்னு கத்தினான். ஜனன காலமோ மரண காலமோ நாம ஜபத்துக்கு தீர்த்து கிடையாது. நாம ஜபத்துக்கு நாள் கிழமை இடம் முக்கியம் இல்லை. குளிக்கும் பொழுது சொல்லலாம், பல் தேய்க்கும் போது சொல்லலாம், சொல்லணும். அப்படி சொல்றவாதான் சுகப்படம் முடியும். இது கலியுக தர்மம். ரைதாசர் எல்லா சமயத்திலையும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். அழகா வந்தாச்சு எல்லாரும் தூதாராவுடைய அரண்மனைக்கு. ஜோரா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உற்சவம் நடக்கிறது. நன்னா பஜனை எல்லாம் பாடுறார். இந்த குட்டி குழந்தை மீராவும் வந்து சமத்தா உட்கார்ந்து இந்த பஜனை எல்லாம் அப்படி அழகா பார்த்து கேட்டு இருக்கு. ரைதாசர் அவர்கிட்ட ஒரு மூர்த்தி வச்சிருக்காரு, கிரிதர கோபாலன் அந்த மூர்த்தி பேர். அந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வச்சிருந்து அழகா சாதாரண ஜனங்களுக்கு அது விக்கிரகம், மகாத்மாக்களுக்கு ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணன். நிஜமாவே அந்த பகவான் பேசுவான், ஆடுவான், எல்லாம் பண்ணுவான். நம்ம வீட்டில் இருக்க சுவாமி நம்ம இடத்துல பேசிட்டுதான் இருக்கா, நம்ம கூட சாப்பிட்டு இருக்கா, நம்மளோட படுத்துட்டு இருக்கா. நம்ம வீட்டுல நம்மளோட இருக்கு எவ்வளவு கஷ்டம் நமக்கே தெரியும். நமக்கே தெரியும் வீட்டில் இருக்க மூணு பேர் நாலு பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு தகரா நடக்கிறது, ஒரு டிவிக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. நான் இப்பதான் பாக்குறேன் நீ ஏன் ரிமோட் படுற பாடு, நிஜமா வாயு இருந்தா கதறி கதறி அது. உலகத்துல ரொம்ப பாவப்பட்ட வசதினா ரிமோட் தான், நிஜமாவே சொல்றேன். அது படுற பாடு நிஜமா உலகத்துல வரையத்துக்கு அந்த பாடு கிடையவே, அடுத்த பாடு செல்போனுக்கு. உலகத்துல நிஜமாவே பாவப்பட்ட ஜந்துக்கள் அது ரெண்டுதான், மற்ற நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, அது ரெண்டும் அவ்வளவு பாவம், எத்தனை பாடுபடுவோம். இதுல நம்முடைய கோபம் தாபம் இதெல்லாம் ஒத்து போய் பகவான் நம்ம கூட இருக்காருனா இதுதான் பகவானுடைய அனுகிரகம், பிரத்யக்ஷ கிருபை. இதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய பலம். அவ்வளவு அழகா அவர் ஒரு சின்ன கிருஷ்ண விக்கிரகம் வச்சிருக்கார். அதுக்கு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி, அலங்காரம் பூஜை எல்லாம் நம்ம ஆசைக்காக பண்றது, கம்பல்ஷனுக்காக, ஊர்ல பெருமைக்காக கிடையாது. நம்ம சுவாமி நம்ம கொண்டாடுறோம், நம்ம அனுபவிப்போம். பக்தின்றது நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். இது அடுத்தவா யாருக்கும் ஒரு அதிகாரம் கிடையாது, நன்னா ஞாபகம். நம்ம பக்தி நம்ம பகவான் சொல்றா, என் தங்கம் என் உரிமைன்ற மாதிரி, என் பகவான் என் உரிமை அவ்வளவுதான், என்னோட பகவான் என் உரிமை நான் அனுபவிக்கிறேன் அவ்வளவுதான். அந்த மாதிரி அழகா அந்த கிருஷ்ணனை வச்சு அவர் அலங்காரம் பண்ணிட்டு அழகா பஜனை எல்லாம் பாடுறார். இந்த மீராவுக்கு இந்த கிரிதர கோபாலனை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நிஜமாவே குழந்தைகள் பகவான் அனுபவிக்கிற மாதிரி பெரியவன் அனுபவிக்கிறது. நம்ம எல்லாம் பகவான் அனுபவிக்கிறது கூட ஸ்டேட்டஸா வச்சுருக்கோம், அத்தனையோ பேர் ஸ்டேட்டஸ்க்காக தான் கோவிலுக்கு போறான். கோவில போய் உண்டியல போடுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. அது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம், கோவிலே இவ்வளவுதான் இருக்கு, அது உபயம் உள்ள பிரிச்சு கழிச்சிருப்போம். சுவாமியும் உள்ள தெரிய மாட்டேன், எல்லாரும் அந்த கல்லுல பேர் வர்றதுக்காகவே உபயம் கொடுக்கறவன் நிறைய பேர் உண்டு. ஆனா குழந்தைகள் ஸ்டேட்டஸ்க்காக பகவத் தியானம் பண்ணவே பண்ணாது, கை கூப்பிட்டுக்கான நிஜமாவே அதுகள் கை கூப்பிடுறது அவ்வளவு அழகா இருக்கும். தெரியுதா இப்படின்னு இப்படி அது என்னமோ பகவானுக்கு தான் விழிச்சு, அதெல்லாம் என்ன சிம்பிளோ தெரியல. குழந்தைங்க மட்டும் கை கூப்புன்னு சொல்லுங்க, ரெண்டு கையை அழகா தாமரை முட்டு மாதிரி கை கூப்பிடும். அதுகளுக்கு ரொம்ப அழகா நமஸ்காரம் பண்றது சேவிக்கிறதெல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணும். இந்த மீரா அழகா அந்த மாதிரி கையை கூப்பிட்டு அவெல்லாம் பஜனை பண்றது பாருங்க, இதுவும் அழகா சமத்தா பஜனை எல்லாம் பண்றது தக்கமே படல, சௌகரியமா பார்த்துட்டு இருக்கார். ரைதாசர் பார்த்தா என்னமா பஜனை பண்றா குழந்தை, எவ்வளவு பிரீதி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆச்சரியமா கொஞ்ச நேரம் பஜனை எல்லாம் முடிஞ்சது, அவாவா கொஞ்ச நேரம் விசிராந்தியா இருந்தா பாகவதர்கள். இந்த மீராவுக்கு அவாள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கோஷமா இருந்தது. தனியா போய் இந்த கிரிதர கோபாலன் பக்கத்துல போய் நின்று அவனை தொட்டு பார்க்கணும்னு ஆசை, அவனை தூக்கி வச்சு கொஞ்சம்னு ஒரு ஆசை. அந்த இயல்பா வரணும், சுவாமியை அனுபவிக்கிறது தானே பக்தி, பகவான் அனுபவிக்கணும். பக்தி தான் அவ்வளவுதான் அடையாளம், அதுக்கு மேல ஒரு வியாக்யானம் ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது, இவ்வளவுதான் அதுக்கு விளக்கம். பக்தினா பகவானை அனுபவிப்பது. ரொம்ப ஆசை, எல்லாரும் கொஞ்ச நேரம் விசிராந்தியா இருக்க அந்த கிரிதர கோபாலன் ஒரு அழகா கோயில் ஆழ்வார்னு வைஷ்ணவ சம்பிரதாய சொல்லுவான், இந்த கோவில் மாதிரி சின்னதா பண்ணிருப்பான் இல்லையா அழகா, அதுல அந்த கிரிதர கோபாலன் இருக்கான். அழகா வழக்கெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு, யாருமே அந்த பக்கம் இல்ல. மீரா ரொம்ப சந்தோஷமாக, இவள் ராஜாதி வேறு தூதாராவுடைய பேச்சியில யாரும் அவளை ஒண்ணும் சொல்ல மாட்டான். அழகா வந்தா தீபா தபக்கத்துல போய் உக்காந்துண்டா அந்த கிரிதர கோபாலன் கையில புல்லாங்குள்ளா வச்சுண்டு ஸ்ரீபங்கி ரூபத்துல இடுப்பு ஒரு வள வளச்சுண்டு அழகா கழுத்த கொஞ்சம் சாச்சுண்டு அழகா அழுதா ஸ்ரீபங்கி ரூபம் மூணு வளவா கிருஷ்ணன் இருக்காண்டியா, இப்படி எஸ் மாதிரி தலை எப்படி சாச்சுண்டு கை எப்படி வச்சுண்டு இடுப்பு கொஞ்சம் வளச்சுண்டு ரொம்ப கஷ்டம் அப்படி நின்று பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு காலம் மடக்கிண்டு இடுப்பு ஒரு வள வளச்சுண்டு கழுத்த சாச்சுண்டு இந்த கைகள்ல புல்லாங்குள வச்சுண்டு ஸ்ரீபங்கி ரூபம் மூணு வளவா அந்த மாதிரி இருக்கிறதுனால பாங்கே பிகாரி அப்படிங்கிறது பிருந்தாவன கிருஷ்ணனுக்கு. அந்த திரிபங்கி ரூபத்துல இந்த கிருஷ்ணன் ரொம்ப அழகு, நிஜமாவே அழகுன்னா சுந்தர பரிபூரண நம்பி, வடிவழகிய நம்பின்னு திருக்குறுங்குடி பெருமாள் பெயர் சுந்தர பரிபூரண நம்பி. சரியான நேர் தமிழ் வடிவு அழகிய நம்பி, வடிவழகிய நம்பி அப்படிங்கிறவருக்கு அழகு சுட்டுவார். செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படிங்கிறார் சுவாமி நம்மாள். எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முடிவது நீ நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் தங்கியோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நம்பியுடைய செங்கனிவாய் திருக்கண்கள் இதுல மனசு போகிறதே நான் என்னமா பண்ணுவேன் என்ன திட்டாதே அப்படின்றார் சுவாமி நம்மாள். அவ்வளவு அழகு அவர் கிருஷ்ணனோ ஸ்திரீகளை கவரக்கூடிய அளவு அந்த அழகு நிஜமாவே உள்ளம் கவர் கல்வன். அவ்வளவு அழகு இழுப்பான் நிஜமாவே சோரன் திருடன் பெரிய திருடன் யாருன்னா கண்ணன் தான். மீரா பார்த்தா இந்த கிரிதர கோபால அழகா அப்படி தொட்டு பார்த்தா எப்படி தடவி பார்த்தா கண்ணத்தை இல்ல குழந்தை தானே எப்படி தடவி பார்த்தா அவனோட சுரு சுருளான கேசத்தெல்லாம் தடவி பார்க்கிறான். இவ தொட்டு பார்க்கறது விக்கிரகத்தை, ஆனா அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு பிரத்யக்ஷமாவே கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டான். அவ தலையை தொட்டா நிஜமாவே ஒரு மனுஷனுடைய தலையை தொட்டா அந்த கேசத்துடைய அந்த மிருதுதன்மை அவளுக்கு தெரியாது. பகவானுடைய பாதத்தை பிடிச்சா அந்த மென்மை தெரியாது. இன்னைக்கும் பன்றீபுரத்துல போய் பாண்டரங்கன் பாதத்தை பிடிச்சா நிஜமாவே ஒரு சின்ன குழந்தையுடைய பாதத்தை பிடிக்கிற சுகம் வந்து மித்து 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 அவ்வளவு மிருதுவா இருக்கும் சுவாமியுடைய பாதம். இவளுடைய பக்திக்கு வசப்பட்ட வசந்து போயிடும், ஓ இவ்வளவு மிருதுவா இருக்கானே அப்படின்னு அந்த மூர்த்தியை எடுத்துண்டா மடியில வச்சுண்டா. யாரோ அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடும் வேண்டும் இருக்கா. மீரா பார்த்தா கொஞ்சம் ஏகாந்தமா இவனை கொண்டாடம் இவனை அனுபவிக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு ஓடிட்டான். தோட்டத்துல போய் அழகா நந்தவனத்துல போய் உட்காந்து நந்தபுரத்துல நந்தவனம் இருக்கு அதுல போய் அழகா உட்காந்து இந்த கிரிதர கோபாலன் ஒரு மேடை மேல வச்சுட்டு அப்படி வச்சு கண்ணத்தை கையை வச்சு இவ்வளவு அழகா இருக்கியாடாங்க. உன்னை ரொம்ப வெண்ணெயெல்லாம் திருடுவேன்னு சொல்றாளே, இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டு இவ்வளவு இவ்வளவு ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்க சொல்லு, டயட்ல இருக்கு எவ்வளவு வெண்ணெய் சாப்பிடறேன்றாள். நீ மண்ணெல்லாம் தின்னிட்டு மண்ணு தின்னவேன்னு போய் சொன்னியாமே. இவளுக்கு அவ தாத்தா என்னெல்லாம் கிருஷ்ணலீலா சொல்லியிருக்காளோ அத்தனையும் கிருஷ்ணனிடத்திலேயே அவள் கேட்கிறா. என்ன தைரியம்! சிவன் நாராயணியம்னு ஒரு கிரந்தம் உண்டு, நாராயண பட்டத்தில் எழுதின கிரந்தம் நாராயணியம். அதுல நாராயண பட்டத்தில் பாகவதம் கிருஷ்ணலீலா அப்படியே எழுதியிருக்காரு. ஒவ்வொன்றத்தையும் அவரை சொல்லிட்டு இப்படியா பண்ண குருவா இருப்பா அப்படியா அப்படி உடனே ஆமா ஆமான் குருவா இருப்பான் தலையாடுவதான் நாராயணீத்தியோட விசேஷம். இவர் ஒவ்வொரு லீலையா சொல்லி சொல்லி 10,000 பாகவத ஸ்லோகத்தை 1000 சுருக்கிட்டார் நாராயணீத்தி. இப்படியாடா அப்படின்னா குருவா இருப்பான் ஆமா 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 அப்படின்னு தலையாடும். அந்த மாதிரி இந்த மீரா ரொம்ப அழகா இந்த கிருஷ்ணன் எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கா. பகவானும் ஜோரா அதி விசேஷமா ஆச்சரியமா எல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பாகவதாலாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தவாள் திரும்பியும் வந்தா அழகா பஜனை பண்ணலாம் பகவானுக்கு ஒரு ஆர்த்தி காட்டலாம் அப்படின்னு பார்த்தா அங்க சுவாமிய காணல. உடனே யாருக்கும் ஒன்னும் புரியல, அரண்மனையில யாரோ திருடிந்து போயிட்டாள். அரண்மனையில போய் களவு போகலாமா? அரண்மனையிலேயே களவு போகிறோமா? அப்ப ராஜ்யம் எப்படி இருக்கும்? உடனே எல்லாரும் தேடு தேடும் தேடுறா. கடைசியில மீரா இந்த கிருஷ்ணனை வச்சு கொஞ்சின் இருக்கிறத மீராவை வளர்க்கிற அந்த வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டான். அவ ஓடி வந்து சொன்னாங்க மீராவையும் காணலன்னு தேடினான். கடைசியில மீராவை கண்டுபிடிச்சுட்டா கூடவே கிருஷ்ணனும் கிடைச்சுட்டான். பாகவதால தேடினா பகவான் கிடைச்சிடும். உடனே அழகா எல்லாரும் ஓடி வந்தா ரைதாசன் வந்து பார்த்தா அந்த மீரா சுத்தி வர இவ்வளவு பேர் நிக்கிறாளே அதெல்லாம் தெரியல. அவள் பாட்டுக்கு கிருஷ்ணனை கொஞ்சம் விளையாடி இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அவளுக்கு பொம்மை பிடிச்சு விடுத்துனா சுத்தி வர என்ன நடந்தாலும் தெரியாது. நம்மளே கூட்டாவில காது கொடுத்து கேட்காது. நம்ம போய் இப்படி ஏதாவது தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் கையை தட்டி விட்டு அது பாட்டுக்கு அனுபவிக்கும். அந்த மாதிரி இவளுக்கு இந்த கிருஷ்ணானுபவம் பக்தின்றது நம்ம நம்மளை மறந்து உலகத்தை மறந்து பகவான் அனுபவிக்கிறது. உலகத்துக்காக அது பண்ணோம் அப்படின்னா வேஷமா போயிடும். அழகா அந்த மீரா ஜோரா அப்படி எல்லாம் கொஞ்சம் இருக்கா. ரைதாசர் வந்து அப்படி லேசா மீராவுடைய தலையை தடவினார். மீரா அப்படி பார்த்தா சுத்தியோட நிறைய பேர் நின்று இருக்கு. அப்படி எல்லாரும் இப்படி பாவமா பார்த்தது. ரைதாசர் கேட்டா என்னடையும் உனக்கு இவனை பிடிச்சிருக்கான். ஆமா தாத்தா ரொம்ப நன்னா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப சமத்தா இருக்கான். நீங்க எனக்கு இவனை கொடுத்துருவேளா அப்படின்னு தூதாரம் நெடுங்கிறார். ஏன்னா ரைதாசர் உயிரவனாலும் விடுவா அந்த கிருஷ்ணனை விட மாட்டான். அவளுக்கு ஒரு சுவாமியிடத்துல பிரியம் இருக்குன்னா உலகத்தை எதவானா இழப்போம், எல்லா சுகத்தையும் விடுவோம், அந்த சுவாமியை விட முடியாது. உலகத்தை 1 கோடி ரூபாய் தர மூச்சை விடுனா யாரா விடுவோமா? நீங்க மூச்சு ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னா பக்தாளுக்கு வீர காட்டினும் பகவான் வசதி. நிஜமாவே பகவான் ஐபிஎல் ஃபைனல் டைம்ல கரண்ட் போச்சுன்னா எப்படி இருக்கும்? பக்தி நெத்துல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்லயே போயிடுவேன். அவ்வளவு தூரம் ஹதயத்தை அப்படி ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவாளுக்கு உலகத்தை எல்லாத்த காட்டிலும் தன்னுடைய பகவான் மேல அவ்வளவு ஒரு பிரீதி, தியாகராஜருக்கு தன்னுடைய ராமன் மேல அவ்வளவு ஒரு பிரீதி. இன்னைக்கும் வல்லபாச்சாரியருடைய சம்பிரதாயம் உண்டு, புஷ்டி மார்க்கம்னு தெரியும். இந்த ஸ்ரீநாத்ஜிய உபாசனம் பண்றவா, அவளுக்கெல்லாம் வந்து இந்த வாத்சல்ய பக்தி, கிருஷ்ணனை குழந்தையா பாக்குற யசோதா மாதிரி. அவாத்து கிருஷ்ணனை யாருக்கும் காட்டவே மாட்டான், யாருக்கும் காட்ட மாட்டான், ரொம்ப கொழுக்கு முழுக்கிருவான கிருஷ்ணன். அவனுக்கு என்ன நிவேதனம் பண்றனு கூட சொல்ல மாட்டான், ரொம்ப பிடிச்சதா வந்தா கூட கொஞ்சம் வெள்ள உட்காருன்னு சொல்லி கதவை தாப்பா பொண்ணு கிருஷ்ணன் நிவேதனம் இல்லை. ஒரு தடவை நாங்கெல்லாம் பண்டிரிபுரம் போயிட்டு இருந்தோம், அப்ப சிஷ்யா எல்லாருமா போயிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு 50 ஸ்திரீகள் பண்டிரிபுரம் போயிட்டு இருக்காங்க. அப்ப உடனே என்னோட விஷயம் எல்லாம் போய் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எங்க குருஜி வந்திருக்கா சரி அப்படின்னா, சரி அங்க நானும் அங்க போனேன், பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப உடனே அவ சொன்னா, எங்க கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ற சமயம் ஆயிடுச்சு, அப்படியா சந்தோஷம், நானும் பாக்கேன், நீங்க எதுக்கு எங்க கிருஷ்ணனை பாக்கணும்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுமே தெரியுது, என்ன கலப்பி அனுப்பிட்டுதான் அப்புறம் அவன் நிவேதனமே பண்ண. அத்தனை தூரம் தன்னுடைய பகவான் மேல அவளுக்கு ஒரு அதிப்பீதி, யாருக்கிட்டையும் காண்பிச்சுடவே மாட்டான். அது நிஜமாவே அவாவாளுடைய பகவான் அவாவாளுக்கு, இதுல வந்து அடுத்தவாளுக்கு காட்டி கொடுக்கறது முடியவே முடியாது. அதனாலதானே பிரியாழ்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவ்வளவு அழகா மங்களாசாசனம் பாசனம் பாடினா, நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாரு. இந்த மாதிரி மீரா கேட்டுட எனக்கு இந்த கிருஷ்ணனை தெரியலா அப்படின்ட்டான். கைலாச சிரிச்சா கண்ணனை பார்த்தா என்னடா கண்ணா இதை கூட இருக்கணுமா பகவான் ஆமா ஆமா தலையாடிட்டான். உடனே ரைதாச சிரிச்சா, அவனுக்கு இனிமே இந்த கிழமை வேண்டாம், இந்த கோபி தான் வேண்டி இருக்கு. அவனு எவ்வளவு நாள் தான் அந்த கிழவனோட இருப்பான், அவனோ கோபியிலோட அவனை கொண்டு போய் சன்னியாசி என்ன பண்றது, செருடி குழந்தை நீயே அவனை வச்சுக்கோன்றான். எல்லாருக்கும் ஆச்சரியம், தூதார சொன்ன குழந்தை அப்படின்னா பிடிவாதம் பிடிக்கப்படாது, அது தாத்தாவுடைய கிருஷ்ணன் அப்படின்னு. உடனே நீரா அப்படி பார்த்தா, தாத்தா தான் எனக்கு தரேன்னு சொல்லிட்டார், நீயே தாத்தா குழப்பறாய் அப்படின்னு. தூதாராவுக்கு என்ன பதில் சொல்றது, சமயத்துல குழந்தைகள் பட்டு 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 பேசிடும், நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. சமயத்துல நம்ம அழகா பொய்யெல்லாம் பேசி யாரா சொல்லுவா, பெங்களூர் வந்தோமே எங்க வந்து எங்க வீட்டுக்கு வரலையே அப்படின்னா, இல்ல ரொம்ப வேலையா இருந்தோம் வரவே முடியல வந்துட்டு அன்னைக்கே கிளம்பிட்டோம் குழந்தை இல்லையாம, நம்ம 3 நாள் கழிச்சுதானே போனோம் அப்படின்னு. அத்தனை பேருக்கு நம்ம மூக்கு உடச்சிடும், என்ன பதில் சொல்ல தெரியும், அசட்டுத்தனமா உலகிட்டு சிரிச்சுட்டு வந்துருவோம் நம்ம. குழந்தைகள் யோசிக்கவே யோசிக்காது, ஏன்னா சத்தியத்தை பேசுறதுனால அதுக்கு அப்படி மேம்போக்கா அப்படி நடிக்க தெரியாது, ஹிருதயத்தை என்ன இருக்கோ அப்படியே சத்தவர்த்தனமா பேசும். மீரா அப்படி எல்லாம் பேசினா உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டா, பஜனை எல்லாம் நடந்தது, உற்சவம் எல்லாம் முடிஞ்சது. ரைதாசர் கிளம்புறா, அவருக்கு மனசு வரல தன் கிருஷ்ணனை விட்டுட்டு போகிறதுக்கு, ஆனா அவனுக்கு இவளோட இருக்கணும்னு சொல்லும் பொழுது அதை யாரும் மாத்த முடியாது. உடனே மீரா கிட்ட சொன்னார், இந்த கிருஷ்ணன் பேரு கிரிதர கோபாலன், நீ செல்லமா கிரிதாரி கிரிதாரி கூப்பிட்டுக்கோ அப்படின்னா. அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியுமாண்ணா அப்படின்னா, ரெடி பண்ணுவாள் அப்படின்னு கேட்டா. உடனே மீரா சொன்னா, நான் குளிக்கும்போது அவனை குளிப்பாட்டணும், நான் சாப்பிடும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் அவனுக்கு ட்ரெஸ் உண்டு, இவ்வளவுதான், இவனோட இருக்கணும் அவனோட விளையாடணும், நான் தூங்கும்போது அவனையும் தூங்க வைப்பேன். பகவான் இவ்வளவு தூரம் உரிமையா பக்கத்துல கொண்டு வராப்பாரு, பகவான் என்னமோ நம்ம எல்லாம் தூரத்துல வச்சிருக்கோம். அவர் சுவாமி, அவர் பெரியவர், லக்ஷ்மண் ரேகா மாதிரி சம்சாரி ரேகான்னு உண்டு, நீ இதை தாண்டி வந்துடப்படாது, நான் அதை தாண்டி வரப்படாது, நீ பூஜை உள்ள அங்கேயே கிடக்கணும், எப்பப்ப சொல்றதோ அப்பப்ப நான் வருவேன், ஒரு ஆரத்தி காட்டுவேன், உனக்கு போனா போறது மம்மம் கொடுப்பேன், நிவேதனம் சாப்பிட்டு அங்கேயே இருக்கணும். நாங்க வந்து ப்ரமோஷன் கேட்டா ப்ரமோஷன் கொடுக்கணும், வீடு கேட்டா வீடு கொடுக்கணும், புடவை கேட்டா புடவை கொடுக்கணும், மாப்பிள்ளை கேட்டா மாப்பிள்ளை கொடுக்கணும், பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்கணும், இதோட அந்த டீல் இவ்வளவுதான், டீலா நோ டீல் அவர்கிட்ட தான், இதெல்லாம் நீ பண்ணி கொடுக்கணும், அதுக்காக போனா போதும் உனக்கு நித்திய நிவேதனம் உண்டு, அப்பப்ப ஏதோ அபிஷேகம், ஏதோ வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை ஸ்பெஷலா பூவெல்லாம் உண்டு, அதை வாங்கிட்டு நாங்க நம்ம கொடுக்கறதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா ரேஞ்சுக்கு, கேட்கறதெல்லாம் 5 கோடி ரூபா ரேஞ்சுக்கு. ஆனா நம்ம அந்த சுவாமி ரொம்ப பாவம், எதை கேட்டாலும் கொடுப்பார், சரி ஏதோ எத்தனையோ பேர் நம்மளை நம்பவே மாட்டேங்கிற இவாளா நம்புறாள் அப்படி அந்த சந்தோஷத்துல அவரும் நம்ம ஆடுற ஆட்டத்தெல்லாம் விட தகிச்சுண்டு அவர் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான். ஆனா மீரா, இவன் என்னுடைய பகவான், அவ்வளவுதானே, நான் என்ன சாப்பிட்றேனோ அதை அவனுக்கு கொடுக்கறேன், நான் எங்க படுத்துக்கணும் அந்த கட்டில அவனுக்கு இடம் உண்டு, நான் ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு, அவ்வளவுதான். இப்ப நம்ம மாதிர ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பண்ண எல்லாருக்கும் சேர்ந்தானே பண்றோம், அந்த மாதிரிதான் நம்ம பகவான். பகவான் தனியா கிடையாது, நம்முடைய குடும்பத்துல அவரும் பிராதான்யமானவர். இன்னைக்கு வடக்குலாம் அப்படித்தான் இருக்கு, அதனால ஒவ்வொரு ராத்திரியும் பூஜை புனஸ்காரம் அவாவ சுவாமியே கொண்டாடுறதுன்றது ஒரு அனுபவம். அழகா உடனே தூதார பார்த்தா குழந்தை அப்படிதான் பண்ணப்படாதுமா, காதால் எழுக்கணும், குளிக்கணும், ஆசாரமா இருக்கணும் அப்படின்னா சொன்னார். உடனே வைதாக சிரிச்சுட்டே சொன்னார், தூதாரா அதெல்லாம் உனக்கும் எனக்கும், ஆனா நமக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணாதான் சுவாமி மேல ஒரு பிரியம் ஒரு மரியாதை வரும். அவ குழந்தை, அவளுக்கு சுபாவமா பகவானிடத்துல பிரீத்தி வந்துருக்கு. இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குன்னா பகவான் மேல நம்பிக்கையும் அன்பும் ஆசையும் நமக்கு வரத்துக்காக இருக்கும். சாதாரணமா சுவாவமாவே சில பேருக்கு வரது அப்படின்னா அவளுக்கு இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இந்த வரைமுறைகள் அவசியம் இல்லை. நம்மெல்லாம் கூடதான் காக்காவை பாக்குறோம், ஆனா பாரதியாருக்கு காக்கை சிறகி நீரே நந்தலாலா நீந்தன் கரிய நீரம் தோன்றுறதே நந்தலா அவ பாடுறோம். ஆனா அப்ப கூட காக்காவை பார்த்தா மிரட்டணும் தோன்றது, காக்கா வாசல் வந்து கத்தின அச்சுரியோ பந்துக்கள் வந்துருவாளோ மிரட்டணும் தோன்றதே ஒழிய காக்கை சிறகி நிலே நந்தலாலா நீந்தன் கரிய நீரம் தோன்றுறதையே நந்தலாலான்னு வருமானா பக்தி. அவருக்கு ஒரு ஆச்சாரம் கிடையாது, ஒரு அனுஷ்டானம் கிடையாது. பூனெல்லாம் கழட்டி போட ஒரு பிராமணன், ஆனா அவர் சொல்றாரு தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலான் இன்னை தீண்டு மின்பம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள்ள விரலை வச்சு பாருங்க அப்ப தெரியும், மேல விழுந்தாலே தாங்கல. இவர் தீக்குள்ள விரலை வச்சா என்ன சுகமோ அது நந்தலாலாவ தீண்டு மின்பம். அப்ப என்ன ஒரு ஞானம், பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலான் இந்த பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. வயல்வெளிகள் அந்த பசுமையை பார்த்தா ஆஹா பச்சைமா மலைபோல் மேனின்னு ஒரு புத்தி வர்றதுன்னா அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கா, அவருக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் நித்தியம் ருட்டீன் பூஜை அவசியம். அவள்லாம் இந்த லெவலை கடந்தவ, அவளுக்கு அது அவசியமே இல்லை. அந்த லெவல் நம்மளாம் எல்கேஜி ஏபிசிடி ஸ்தோத்திரம் சொல்லித்தான் ஆகணும், ஸ்லோகம் சொல்லித்தான் ஆகணும், நித்திய காதலிருந்து குளிச்சுதான் ஆகணும், பூஜை பண்ணித்தான் ஆகணும், எம்பிஏ படிச்சு ஏபிசிடின்னு ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சாலும் எம்பிஏ படிச்சிருக்கான். அந்த மாதிரி இவர் சொல்லிட்டார், அவளுக்கு சுவாவமா பக்தி வர்றது இந்த கோபி பாவம், பகவான காதலனா பாக்குற ஒரு பாவம் அவளுக்கு சுபாவமா வந்துடுச்சு. அவளை கிருஷ்ணன் அனுபவிக்கிறான், கிருஷ்ணனை அவள் அனுபவிக்கிறான். புத்துடு தூதாரம் நம்முடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் அவளுக்கு வேண்டாம், அவள் சுதந்திரமான ஒரு பக்தி பண்ணட்டோம்ட்டான். அழகா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு நாம உபதேசம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. தீர அழகா இந்த கிருஷ்ணனோடையே ராத்தி அவன் பக்கத்திலேயே படுக்க வச்சுண்டு இவனை வேலை இவளை வேலைக்காரி தட்டுவா தூங்குடிக்குவாங்க அப்படின்னு, அவள் கிருஷ்ணன் தட்டுவா தூங்குடா கிருஷ்ணா அப்படின்னு, காத்தால வேலைக்காரி எழுப்பா மீரா டைம் ஆயிடுது எழுந்துருமா அப்படின்னு. உடனே இவள் கிருஷ்ணா எழுந்துடுறா காத்தாலா எடுத்துறா அப்படின்னு, உடனே இவளுக்கு பல் தேய்ச்சிட்டு அவள் கிருஷ்ணனுக்கு பல் தேய்ச்சி விடுவா. இவ பிடிப்பா வாடா கிருஷ்ணா பிடிக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுவான். மூர்த்தியை பாத்ரூம் கிருஷ்ணா அவள் குளிப்பாட்டுவான். நமக்கு அந்த தைரியம் உண்டா சொல்லுங்க, யாருக்கும் தைரியம் இருக்கு கை தூக்கு பாக்கலாம், எங்க ஆதி சுவாமி நான் பாத்ரூம் போவேன் அவரே அழிச்சு போவேன், யாருக்கா தைரியம் இருக்கா? மீராவுக்கு அந்த தைரியம் என் பாகமா அப்படின்னு அந்த உரிமை அவளுக்கு. அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்தா உடனே இவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். தாத்தா இவளுக்கு பெண் குழந்தையாச்ச கல்யாணம் மட்டும் நகையெல்லாம் சேர்த்துட்டு இருக்கார். உடனே மீரா என் கிருஷ்ணனுக்கு நகை வாங்கி கொடு. அவளுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் கிருஷ்ணனுக்கு உண்டு. அவன் எங்கேயா வெளியில போனா அவனையும் தூக்கிட்டு போயிடுவான். இப்பெல்லாம் கிருஷ்ணனை வச்சுட்டே விளையாடுறான். கிருஷ்ணனுடைய ஒரு வாழ்க்கை ஆடுறது பாடுறது சிரிக்கிறது. அப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணனுக்காக ஒரு ஜோடி ராதிகா வேற இங்கிறது ஐஷன் வந்துட்டான். அப்புறம் ராதியும் கிருஷ்ணனை வச்சுக்கிறது அவள் அலங்காரம் பண்றது. இவளுக்கு தானா தோன்றபடி எல்லாம் பாட்டு பாடுவா, அதெல்லாம் தான் நீங்க கீர்த்தனையா நம்ம பாடி இருக்கோம். அவள் என்னெல்லாம் அனுபவிச்சாலும் அதுதானே கீர்த்தனை, ஆழ்வார்கள் என்ன அனுபவிச்சாலும் அதுதானே பாசுரம், தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் மனசை உருக்கிறது அப்படின்னா ஸ்வயம் அனுபவம். அடுத்தவாடி பெருமைக்காக இல்லை, நீங்க தியாகராஜ கீர்த்தனை பாடுறதெல்லாம் பெருமைக்காக பாடிட்டா. சங்கீதம் தான் பாடுற வழிய பக்தியே கிடையாது. ஆனா தியாகராஜர் அவ்வளவு அழகா ராமன் மேல உருகி 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 அத்தனை பாட்டு பாடியிருக்காரு. எந்த ரோமகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுழு, என்ன வார்த்தை! யாரெல்லாம் மகாத்மாக்களும் அத்தனை பேருக்கு நமஸ்காரம், நீ என்ன ஜாத்தியோ என்ன குலமோ எதுவும் எனக்கு தெரியாது. எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுழு, என்ன ஒரு மனசு! யாரெல்லாம் பாகவதாளோ உலகத்தை எனக்கு தெரிஞ்சவா தெரியாதவா அத்தனை பாகவதாளுக்கும் அடியே நமஸ்காரம் அப்படின்னு. அந்த மாதிரி மீரா அழகா பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இளவரசி ராஜகுமாரி வேற அழகா நல்லா வளர்ந்துட்டு இருக்கா. பஜபுத்திர ஸ்திரீகள் ரொம்ப அழகா இருப்பா, ஆனா இடுப்புல ஒரு கத்தி சொல்லி வச்சுட்டே இருப்பா. எங்கேயாவது கற்புக்கு ஒரு கலங்கம் வராமா இருக்குன்னா உடனே கத்தி எடுத்து அண்ணன் குத்திட்டு உசிர விட்டுருக்க. ரொம்ப விசேஷமானவர்கள் பஜபுத்திர ஸ்திரீகள். ஆனந்தமா வளர்ந்துட்டு வர பெரியவள் ஆயிட்டா. அப்ப கூட அவள் உலகம் கிருஷ்ணன் தான். நன்னா பெருசாயாச்சு, கிருஷ்ணனோட ஹோலி உற்சவம் கொண்டாடுவா, அதான் நிறைய பாடுறா, நன்னா ஆடுறா, உக்காண்டாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. தாத்தா தான் நகை பண்ணிட்டு போனா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அது கிருஷ்ணன் பபிஷா உனக்கு பிடிச்சிருக்கா, ஆ கிருஷ்ணன் பிடிச்சிருக்கான் அதெல்லாம் போட்டுக்கேன் அவ்வளவுதான். நமக்கு அப்படியா தோன்றது, ஏதான ஒரு பிறந்தநாளுக்கோ தீபாவளிக்கோ ட்ரெஸ் வாங்க போனா எனக்கு இந்த கலர் வேணும், இந்த டிசைன் வேணும், இந்த விலையில வேணும், இந்த கடன் என்னால் இவ்வளவு சொல்றோம். பகவானே இந்த தடவை நான் எந்த மாதிரி உடுத்திண்டா உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வஸ்திரத்தை எனக்கு காட்டு. இதுதான் பக்தி. நம்மெல்லாம் பக்தி வேஷம் போட்டு நான் சொல்ற வார்த்தை கடுமையா இருக்கும். நம்மெல்லாம் பக்திக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பக்தி இன்னும் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கே நம்ம பக்தர்கள் ஒரு அபிமானம் நமக்கு வந்துருக்கோம், அதான் கஷ்டமே. விவேகானந்தர் சொல்ற நம்மெல்லாம் சில பேர் தான் இந்த கடல்ல முழுகி முத்தெடுக்கிறான், பக்திங்கிற ஒரு சாகரம். யாரோ சில பேர் தான் உள்ள போய் முழுகி முத்தெடுக்கிறான். நம்மெல்லாம் அலையோரத்துல 10 நிமிஷம் விளையாடிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்து பீச்சுக்கு போனேன் வந்துடும். அவ்வளவுதான், நம்ம லெவலெல்லாம் பீச்சோட கடற்கரை அலையோட ஓடி விளையாடுறதோட இருக்கே ஒழிய அதுல உள்ள முழுகி அந்த கிருஷ்ண முத்தை எடுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கானா இல்லைன்ற அவளுக்கு தெரியும். மீராவுடைய வாழ்க்கை கிருஷ்ண நிஷ்டம், உன்னிஷ்டம் என்னிஷ்டம். அதுமா சுகமான ஒரு பாவம் அது, உன்னிஷ்டம் என்னிஷ்டம். நன்னா பெரியவளா இருக்கான், நன்னா அழகா இருக்கான், எப்பொழுதுமே கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கான், எப்பொழுதுமே கிருஷ்ணா அனுபவம். தூங்கி எழுந்தவனே கிருஷ்ண கட்டிபிடிச்சு முத்தம் கொடுப்பா, எல்லாரும் ஐயோ பகவானவே வல்லு தேய்க்காம சுத்தம் இல்லாம குளிக்காம தொடுவாளா அப்படின்னா என் கிருஷ்ணன் மாட்டுக்காரன் நானும் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு. நிஜமாரி பகவான் நம்முடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் சுத்தத்தை பாக்கல, ஹதயத்தை பாக்கல. ந தானம் ந தப்போ ந இஜ்யா ந சோச்சம் ந விரதானிச்ச பிரியத்தே அமலயா பக்தியா ஹரிஹி அந்யத் விடம்பனம் பிரகலாம் சொன்னான். தானம் கொடுக்கறதுனாலே சுவாமி தெரியறது இல்லை, உத்தமமான தவம் பண்றதுனாலே ஹரி கிடைக்கிறது இல்லை, சுத்தமா இருக்கிறதுனால சுவாமி வசப்படுறது இல்லை, இல்லாட்டி அழக ஆச்சார அனுஷ்டானத்தினாலே பகவான் கிடைக்கானா இல்லை. யாருடைய ஹிருதயத்துல உத்தமமான பக்தி இருக்கோ அவர்களுக்கே பகவான் வசப்படுகின்றான் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். மீராவுக்கு அவளுடைய பகவான், அம்மா இருக்கா கை குழந்தை இருக்கனா கை குழந்தை குளிச்ச பிறகுதான் தூக்கினு அம்மா சொல்லுவாளா, அது சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாளா? அம்மாவை காட்டிலும் பகவானுக்கு பிரியம் சார். புழுதி அலைந்த பொன்னேனி காணப்பெரிதும் முகப்பன் பெரியாழ்வத்தன் பாத்துட்டு சொல்லுவார், கிருஷ்ணா நீ அழகா மாடெல்லாம் மேய்ச்சிட்டு உடம்பு முழுக்க அந்த புழுதி படிஞ்சுன்னு வரையே பாக்கிறது ரொம்ப அழகா இருக்குடா, ஆயினும் கண்டார் பழிப்பன். மற்றவாள் ஐயா அழுக்கு பண்டாரம் ஷேம் ஷேம் பப்பிஷேன்னு ஒன்று சொல்லுவா, அதுக்காக வருத்தப்படுற சமத்தா குளிச்சுடு அப்படின்னு சொன்ன. ஆனா நீ புழுதி அழைஞ்சு வர்றது அவ்வளவு அழகா இருக்கு. நிஜமாவே குட்டி குட்டி குழந்தைகள்லாம் ஸ்கூல் போகும், காத்தால அம்மா அழகா டஸ் பண்ணி வைப்பா. ஆனா அதை விட இது ஸ்கூலுக்கு போயிட்டு பாதி இன் பண்ணி பாதி வெளில விட்டுண்டு, அதுவும் அந்த பிடி பீரியடுக்கு அன்னைக்குதான் அவள் ஒயிட் ட்ரெஸ்ஸை போடுவா, அது உடம்பு முழுக்க சேரெல்லாம் பூசிட்டு அழுக்கழுக்கா வரும் பாருங்க. அந்த முடி எப்படி கலச்சுண்டா, அப்படி கலச்சுண்டு அந்த பேக் அப்படி இழுத்துட்டு தரையில அந்த ஷூலை பாதி ரேஸ் பிஞ்சி பாதி ரேஸ் கட்டிண்டு அந்த அழகு நிஜமாவே காலங்காத்தால அந்த தலையெல்லாம் வாரி நெத்தியில பொட்டெல்லாம் வச்சு சமத்தா அப்படியே நம்ம அம்மா அப்பா அப்படியே போயிட்டு அப்படியே வந்தா அதை நினைக்கவே நடக்காது ஒரு நாள் கூட. ஆனா அந்த குழந்தைகளுடைய அந்த அழகு தரதிலுமே கிடையாது. அந்த மாதிரி பகவான் மாட்டுக்காரன், அவனை விதவிதமா அனுபவிக்கணும். அவ்வளவுதானே, மீரா விதவிதமா அனுபவிச்சுட்டு இருக்கா. தூதாராவுக்கு கவலை வந்துடுச்சு, ரொம்ப சமத்தா இருக்கா, குழந்தையோ பிள்ளையோ ரொம்ப சமத்தா இருந்தா அப்பா அம்மா கவலை வந்தேன், நல்ல மாப்பிள்ளையோ நல்ல பிள்ளையோ கிடைக்கணுமே, பொண்ணோ கிடைக்கணுமே. ஜனக மகாராஜா வரைக்கும் இந்த கவலை உண்டு, பெரியாழ்வார் வரைக்கும் இந்த கவலை உண்டு, தூதாராவுக்கு கவலை. ஏன்னா தாய் தோப்பனார் வர இல்லாத குழந்தை, நல்லபடியா யாரோ ஒருத்தனை பார்த்தா மண்டத்துல கைபிடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கடமை முடிஞ்சிடும், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மீரா அழகா ஹோலி உற்சவம் கொண்டாடி இருக்கா, தாத்தா வந்தார், அவர் மேல எல்லாம் கலர் பொடி எல்லாம் அடிச்சு ஒரே கலாட்டா பண்ணி விட்டுட்டான். உடனே தாத்தா சிரிச்சார், என்னடி பொண்ணு இவ்வளோ பிரியோள ஆயாச்சு, இன்னும் விளையாட்டு தினம் போகலையா, கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் ராத்துக்கு போக வேண்டாமா, என்ன விளையாட்டு அப்படின்னு. உடனே மீரா சிரிச்சு, எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கே தாத்தா அப்படின்னு சுற்றி வாரி போட்டுறது இருக்கு பகீன்றது. என்னடி வளர்றா அப்படின்னா, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கிரிதர கோபாலன் என்னைக்கோ கல்யாணம் ஆயிடுச்சே, வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானது பூரண பொற்குடம் வைத்து புறவெங்கு தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். அந்த பாவம் ரொம்ப கஷ்டம். திருப்பதி பெருமாளை போய் எங்க ஆத்துக்காரன் பார்க்க தெய்வம் எத்தனை பேர் கொண்டு சொல்லுங்க, ரங்கநாதனை பார்த்து இவரை கல்யாணம் வேண்டாம் நன்னா இருக்குமேன்னு தோணுமா? பிரபு காப்பாத்து நல்ல மாப்பிள்ளையை கொண்டு கைகூப்பிக்க தோணும். அவரையே மாப்பிள்ளையா பாக்குற தைரியம் ரொம்ப அதெல்லாம் ஆண்டாள் நீரா அந்த மாதிரி சில பேருக்கு தான் லபிக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாவம், அது தெய்வீக காதல். இந்த மாதிரி காதல்ன்ற வார்த்தையே தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான், மனுஷா சொல்றதுலாம் காதல்னு பேரே கிடையாது, தெய்வீகம். மீரா சொல்றேன், எனக்கும் கிரிதர கோபாலனுக்கும் என்னைக்கோ கல்யாணம் ஆயிடுத்தே தாத்தா, அதான் உனக்கு ஏற்கனவே சொன்ன நீ கவனிக்கலையா அப்படின்றா. அப்பதான் மூச்சு விடுறப்பா, உடனே தான் திடீர்னு இப்படி சொல்லாது, தாத்தாக்கு வர வயசாயிடுச்சு, அதெல்லாம் நன்னா தான் இருக்கு, ஆனாலும் லௌகீகமா ஒரு புருஷன் வேண்டாமோ அப்படின்னா. அதை கேட்டா ஏன் வேணும் அப்படின்னுட்டா, இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அப்படியே பரம்பரை பரம்பரையா வருஷம் இவ்வளவு வருஷங்களா வயசு வந்துருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குது, இதுதானே வழக்கம், லோகத்தை உலகத்தை ஒட்டி தானே வாழ வேண்டியது. அவர் பதில் சொல்ல தெரியல, அதெல்லாம் கிடையாது நீ பொண்ணு, நான் கண்ணை மூடுறதுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்பாடா நிம்மதியா கண்ணை மூடுவேன் அப்படின்னுட்டா. நீரா போதாதா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டா. அவள் பாட்டுக்கு திரும்பியும் தன் தோழிகளோட விளையாடிண்டு கிருஷ்ணன் பத்தி பாட்டு பாடிண்டு நாட்டியம் ஆடிட்டா. தாத்தா பாத்தா இவளுக்கு கொஞ்சம் கூட அந்த கல்யாணம்ன்ற அந்த சீரியஸே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு நினைச்சார். இந்த சமயத்துல மீராவை பத்தி கேள்விப்பட்டான் கும்பாஜி மகாராணா, கும்பராணான்னு சொல்றது. உடனே அந்த ராணா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவிகள்லாம் இருக்கா, ஆனாலும் அந்த மனைவிகள்லாம் லௌகீகமா இருக்கா, நகை நட்டு புடவை இப்படிதான் இருக்காளே ஒழிய ஒரு பகவத் விஷயத்த ஒரு ஈடுபாடு உடையவர்களா ஒரு சமாதானம் தரக்கூடியவர்களா இல்லை. அப்ப ராணா அந்த தூதார இவன் கீழே தானே இருக்கார், இவனுடைய ராஜ்யத்துல ஒரு பங்குதானே அவர் பார்த்துட்டு இருக்கார். அதனால அவருடைய பேத்தி மீராவை பத்தி கேள்விப்பட்ட அவள் நல்ல பக்தை, கிருஷ்ண பக்தை, நிறைய கிருஷ்ண பத்தி பாடலாம் பாடுறா, நிறைய பூஜை பண்றா அப்படின்னு கேட்ட உடனே ராணாவுக்கு ஒரு ஆசை, இந்த மீராவை கல்யாணம் பண்ண நமக்கு நிறைய சத்சங்கம் கிடைக்கும், நிறைய பகவத் விஷயம் கேட்கலாம், மனசுல ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். அவனே ரக்கத்தை விட்டு தூதாராவிடத்துல உங்க பேத்தி மீராவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேடா அப்படின்னு கேட்டுட்டான். தூதாரா பார்த்தா கும்பாஜி மகாராணா நல்லவன், வசபுத்திர வீரன், ஹிந்து தர்மத்து மேல பிரியம் உடையவன், மற்ற ராஜாக்கள் மாதிரி கிடையாது, பிரஜைகளை பாலனம் பண்றதுல உத்தமனா இருக்கான், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கான், எல்லா விதத்திலையும் குணங்கள் உடையவனா இருக்கான். அதனால தூதாரா பார்த்தா ராஜாவே வந்து கேட்கிறார் அப்படின்னா நமக்கு இதை விட நல்ல சம்பந்தம் வாய்க்காது. மீராவை பத்தி அவர் எல்லாம் சொன்ன அவசரம் எல்லாம் எனக்கு தெரியும், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னுட்டான். உடனே அவரும் சரி ராஜா, மீராவை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டார். மீரா கிட்ட பத்தி கேட்கவே இல்லை, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம், அவளுக்கு அது நல்லதுன்னு இவர் தீர்மானம் பண்ணிட்டார். மீரா இடத்துல சொன்னார், அம்மா உனக்கு கல்யாணம். மீராவோட கோபமா பார்த்தா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் தாத்தா, எனக்கும் கிரிதர கோபாலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் உனக்கு புரியறது இல்லை அப்படின்னு. உடனே தூதாரா சொன்னா, என்னுடைய கஷ்டம் உனக்கு ஏன் புரியறது இல்லை மீரா, நீ இருக்கிற உலகமே தனி, உன்னை பொறுத்த வரைக்கும் கிரிதர கோபாலன் பக்தி பஜனை, உன் உலகம் அப்படியே இருக்குமா, எங்க உலகம் அப்படி கிடையாதுமா, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பொண்ணுக்கு வயசாயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, என்ன அப்படி எப்படிதானே கேட்கணும், உலகத்தை பரஸ்பரம் பார்த்தாச்சுன்னா உடம்பு சௌக்கியமா நல்லா இருக்கலாம் எங்க டிரான்ஸ்பர் இப்படிதானே கேட்க வேண்டியது, இப்படி கேட்டு போன பசங்க என்ன படிக்கிறா, எவ்வளவு மார்க் வாங்குற, எவ்வளவு வயசாயிடுது, கல்யாணத்துக்கு பாக்குறாளா, வேலைக்கு போறாளா, இந்த கேள்விகள் தானே, பக்தி பண்றாளா அப்படி எல்லாம் கேட்கறோமா, யாராவது ஆத்து பாங்க நல்ல பக்தி பண்றாளா, மீரா மாதிரி பஜனை பண்றாளா, திருவண மாதிரி நாமச்சம பண்றானா, எங்கேயாவது யாரா ஒருத்தரை பார்த்துட்டு விசாரிக்கிறோமா சொல்லுங்க, அதுல அது ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. பக்தி பண்றவா அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை கிடையாது உலகத்துல, லோகத்து நிஜமாவே சரி அனுபவத்தை நான் பாத்துக்கேன். நாங்கெல்லாம் வாடகை வீடு போய் கேட்க போனா அப்படி ஏறாருங்க பாப்பா, எவ்வளவு சம்பாதிக்கிறேன், மாசம் எவ்வளவு வருமானம் வருது, எங்க வேலை பார்க்கிறது, உபன்யாசம் ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஆக போறோம், நான் வாடகை வீடு தேடினு அவ்வளவு யோசிச்சா வீடு கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி வருமானம் வரும் இதெல்லாம் கேட்கறா. ஒரு ஐடியில இருக்கோம்னா உடனே சரிக்கிடுவா, அவ்வளவுதான் இத்தனையும் நான் சொன்ன 12 மாசம் அட்வான்ஸ் வாடகையே வேணா அட்வான்ஸா கொடுக்குறேன் அப்படின்னு, அட்வான்ஸே கொடுத்து கொடுக்கணும் அப்ப கூட நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். லோகத்தை அது ஒரு மரியாதை கிடையாது உலகத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஐடி படிக்கிற வாத்து பையன் அப்படின்னு சொல்லுவோம், வாத்து பையன் பட்டரா இருக்கேன்னு சந்தோஷமா சொல்லுன்னு சொல்லுவோம், கோவில பட்டரா இருக்கான் அவ்வளவுதான், கோவில பட்டரா இருக்கார் வராது, உலகத்துடைய ஸ்வபாவம் இது, இன்னைக்கு நேற்றுக்கல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இது ஸ்வபாவம். பிராத்து குழந்தை அழகா பிஇ படிக்கிறான் அப்படின்னா பிஸ்பிலானில படிக்கிறான், திருச்சியில படிக்கிறான், பெரிய காலேஜில் படிக்கிறான், பெருமையா சொல்லுவான். யாராவது குழந்தையா வேத பாடசாலை படிக்கிறான்னா அவர் பெருமையா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. முக்கால்வாசி வேத பாடசாலை படிக்கிற குழந்தைகள்னா இந்த படிப்பு வராது, தண்ட பசங்க அந்த பக்கம் போவாது அபிப்பிராயம் வந்துடும். நிஜமாக நல்ல புத்திசாலி குழந்தைகள் மட்டும்தான் வேத பாட சாலைக்கே போக முடியும். அவ மக்கு பண்டாரங்கள் வேத பாடசாலை பக்கம் போக முடியாது, ஞாபகம். ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவள் மக்கு பிளாஸ்டிக். இந்த ஸ்கூல்லாம் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. மாடு மேய்க்கிறது விட வேத பாடசாலை படிக்கிற உலகத்துடைய அபிப்பிராயம் நான் பார்த்துட்டுருக்கேன். பல ஊர்களில் நான் கண் கூட பார்க்கிற உண்மையை நான் சொல்றேன். அதிசயமான சொல்ல நினைச்சாதிப்போ அதுவும் விரசமா சொல்றேன்னு நினைச்சுடா சத்தியத்தை சொல்றேன். உலகம் அப்படிதானே, தூதாரா சொன்னார் எங்க உலகம் வேற மீரா, ஓ உலகம் வேற மீரா, ஓ உலகம் ரொம்ப ஆனந்தமயமான உலகம், அங்க வந்து டென்ஷனே கிடையாது, பக்தி பகவான் இவ்வளவுதான் உலகம். இதுக்கு மேல வேற ஒரு உலகம் மீராவுக்கு தெரியாது. இவருடைய உலகம் எல்லாருக்கும் பதில் சொல்லணும், எல்லாரோடையும் பேசணும் எல்லாருக்கும். அதனால தூதாரா சொன்னார் ஓ உலகம் வேற வீரா மீரா, எங்க உலகம் வேற மீரா. என்ன சொல்றது நான் எனக்கு தெரியல, ஆனா உனக்கு நான் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன். கும்பாஜி மகாராணா ராஜாதான் உனக்கு மாப்பிள்ளை, இன்ன தேதிக்கு முகூர்த்தம் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டா. மீராவுக்கு தூக்கி வாரி போடுறது. இவ்வளவு தூரம் சொல்றேன் கிரிதர கோபாலன் என்னுடைய ஆத்துக்காரன் நான் சொல்றேன், அப்ப என்னுடைய மனசுக்கு ஒரு விலை கிடையாதா, என் ஆசைக்கு ஒரு இது கிடையாதனா, சரி தப்பா யாரையோ ஒருத்தனை கூட்டு வந்து இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நம்ம குல கௌரவத்தை பாதிக்கும் சொன்னா நியாயம் ஒத்துக்கலாம். கிருஷ்ணன் எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவன், உலகத்தை இப்படி ஒரு மாப்பிள்ள தேடினாலும் கிடைக்க மாட்டான். ரங்கராஜனுக்கு சமானமான ஒரு மாப்பிள்ள உலகத்துல உண்டா, பெரியாழ்வார் கிடைச்ச மாதிரி மாப்பிள்ள உலகத்துல இருக்கா உண்டா சொல்லு, பெரியாழ்வார் ரங்கராஜன் தான் மாப்பிள்ள உலகத்தை அந்த மாதிரி உண்டா, ஜனக மகாராஜா ராமச்சந்திரமூர்த்தி கிடைச்சான். நிஜமா அந்த மாப்பிள்ளை எல்லாம் முறிக்கின்ற அவள் முறிச்சிக்கிறதே இல்லை, ஒண்ணும் இல்லாததெல்லாம் முறுக்கிறது. 70 வயசுல முறுக்கிற மாப்பிள்ளைகள்லாம் நான் பார்த்திருக்கேன். 70 அவ தாத்தாவாயாச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தை இவர் தாத்தாவான பிறகு கூட மாப்பிள்ள முறுக்கு முறுக்கிற வயசானவர் எனக்கு இன்னைக்கும் தெரியும். எனக்கு அப்படியே கோவம் பிடிச்சுன்னு வரும். 70 வயசு இந்த கழவனுக்கு இன்னும் மாப்பிள்ள முறுக்கு போகலையே அப்படின்னு. ஏதோ போ கல்யாணம் ஆன அன்னைக்கு பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, போனா போறது 2 வருஷம் பரவாயில்ல, இதையே 70 வருஷம் பண்ணியிருந்தாரோ. நிஜமாவே அந்த மாமனார் மாதிரி ரொம்ப பாவம், அவ்வளவுதான் வேற வார்த்தை சொல்ல முடியும். ஆனா ராமச்சந்திரமூர்த்தியெல்லாம் அப்படி இல்லையே. மீராவுடைய ஹிருதயம் யாருக்கும் புரியல, தூதாராவுக்கு புரிஞ்சது. ஆனா அவரால் முடியும்னா உலகத்தை அவர் மாற்றிட்டு இருக்காரு. உலகத்தான அந்த முறப்படி வாழ்ந்தாதானே மரியாது. மீராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கல்யாண நாள் நெருங்கி வர்றது, பந்துக்கள்லாம் பல ஊர்கள்ல இருந்து வரா, உடனே கல்யாணத்துக்கு வரா அப்படின்னா உடனே கிண்டல் கேலி வெட்டி பேசிதானே இருக்கும். மீராவுக்கு இதெல்லாம் தெரியாது, அவ யார் கல்யாணத்துக்கும் போனதில்லை. அவ பாட்டுக்கு நல்ல கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஏதானும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். இந்த கோவில்ல கைங்கரியம் பண்ற வெளியில பொது இடங்களுக்கு அவ்வளவு வரவே மாட்டான், ஏன்னா அவள் பகவான் இன்னைக்கு காலத்தால உற்சவம், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதனால அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. லௌகீகமா லௌகீக மனசுனா கல்யாணம்ன்றது தெய்வங்கள் வந்து நடத்தி வைக்கிறது. ஆனா எத்தனை பேர் தெய்வத்தை பார்க்கணும், அங்க மேக்கப் சாப்பாடு மண்டபம் பரவாயில்ல கவனிக்கணும், இதுதானே பிராதான்யம். அங்க பகவத் தரிசனம் பகவத் அனுபவம் பகவத் சாட்சா்காரத்தை பத்தி எத்தனை கல்யாணங்கள்ல பார்க்க முடியும் சொல்லணும். சத்தியமா இல்ல இல்ல ஒரு ஃபேஷன், அவ்வளவுதான், எல்லாம் ஒரு ஃபேஷனா போயிட்டு இருக்க முடியும். அதுக்கு மேல அது ஒரு தெய்வீகமான ஒரு பகவத் பிரசாதம்ன்றதே பல பேருக்கு தோன்றது. மீராவோட கல்யாணத்துக்கு அந்த மாதிரி நிறைய பேர் பந்துக்கள் வந்திருக்கா, எல்லாரும் என்ன இன்னுமான இந்த கிருஷ்ணனை வச்சுட்டு மாறிடு சென்றிருக்கா, மாறிடு சென்றிருக்கேன்றா. அவள் இந்த வார்த்தையெல்லாம் பழக்கமே கிடையாது, அவள் பக்தி பண்ணிட்டு இருக்கா. உடனே ஒருத்தி கிண்டல் பண்றா, அதெல்லாம் அவ்வளவுதான்டி, ஆச்சு 2 நாள் ஆயாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, ஒரு தேன்லாம் போயிட்டு இருந்தா கிருஷ்ணன் எல்லாம் ஓரத்தை போயிடும், அப்புறம் ராஜா 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 அலஞ்சிட்டு இருக்க போறா அப்படின்னு நாங்கெல்லாம் பார்க்காதா, எங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் சொல்ல சொல்ல மீராவுக்கு ஒரு பயம் வந்துருக்கு. நான் கிருஷ்ணன் விட்டு விலகிடுவோமோ, எனக்கும் கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்லாம போயினா, அவ வாழ்க்கைய ஜீவாதாரமே கிருஷ்ணன், பிறந்ததுல இப்படியே வாழ்ந்து பழகிட்டா, அவளுக்கு என்னமோ மீனை தூக்கி தண்ணிலேருந்து தூக்கி தரையில போட்டா மாதிரி சத்தடிக்கிறான். எனக்கும் கிருஷ்ணனுக்கும் பிரிய வந்துடுமோ, கபர்றா கிருஷ்ணனிடத்துல, ஏண்டா நான் ஏதாவது பக்தியில தப்பு பண்ணியிருந்தேன், தண்டிச்சுடும், எதுக்கு என்னை கொண்டு போய் இப்படி சம்சாரத்தை தள்ளுறா, நான் நீதானே பர்த்தான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன், யாரோ ஒரு புருஷன் கழுத்துல தாலி கட்ட போறான், நான் பயமா இருக்குதா கிருஷ்ணா, எப்பொழுதுமே இவ கூப்பிடக்கூடாது, ஓடி வந்து பேசக்கூடிய கிருஷ்ணன் இப்பெல்லாம் வரமாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், மூர்த்தியாவே நிக்கிறான். மீராவுக்கு இது வேற பயம் ஜாஸ்தி ஆயிட்டு உடம்பு ரொம்ப க்ஷீணமாயிடுறது. ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் மூளையில உட்காந்து அழுதுன்னு இருக்கா. மற்றவாள் அவளுக்கு ஏதோ உடம்பு ப்ராப்ளம் நினைச்சுட்டான். நிஜமாவே அவட ஹிருதயத்தை அந்த விரகம் வந்துடுச்சு. கிருஷ்ணனை பிரிஞ்சிடுவோமோ பிரிஞ்சுட்டோமோ அப்படின்னு ஒரு விரகம். சரியா நமக்கெல்லாம் விரகம்ன்ற ஒரு விஷயமே தெரியாது. விரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எரிமலைக்குள்ளவே உட்காந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், உடம்பெல்லாம் தகிக்கும், வர்ணிக்கவே முடியாது. அது அனுபவத்தை உணர வேண்டிய ஒரு விஷயம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது விரகம். மீராவுக்கு அந்த மாதிரி கிருஷ்ண விரகம். ஆண்டா சொல்ற, ஆர்க்கும் இந்நோய் அறியலாகாது. இது ஒரு நோய். இது இந்த கிருஷ்ண பக்தி விரகம்ன்றது ஒரு நோய். இது யாரும் நாடி பிடிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஹிருதயத்துடைய ஒரு வியாதி. கார் கடல் வண்ணன் கண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். கிருஷ்ணன் வந்து அப்படி வேற அப்படி கை வச்சானா இந்த விரகம் சமாதானமாகும் அப்படின்னு தான் அண்டன். வைத்தியம்லாம் வந்து பிடிச்சு பார்த்தாவா சொன்னா அவளுக்கு மனசுல குறை இருக்கு. தூதாரா கேட்ட, என்னம்மா உனக்கு குறை? உனக்குதான் அழகா நல்ல மாப்பிள்ளையா பார்த்தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதான் குறை தாத்தா. அவர் என்ன பண்ண முடியும்? ராஜாவுக்கு வாக்கு வேற கொடுத்துட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சொன்னார், நான் உசுரை விட்டுடுறேன்டி அப்படின்னார். மீரா, நீ ஏன் தாத்தா விட? நான் போயிட்டேன் வச்சுக்கோ, யாருக்கும் தொந்தரவில்லைன்னு. இது வரைக்கும் அப்படிதான் வரண்டுதான் பேசினதே கிடையாது. ஆனா என்னமோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுத்து. தூதாராவுக்கு பெரிய கவலை வந்துடுத்து. அவர் உலகத்துக்காக பாப்பாரா, மீராவுடைய சுகத்துக்காக பாப்பாரா, ரெண்டு போயிட்டானா மாட்டிட்டு முழிக்கிறார். இப்படியும் நாள் நெருங்கி வர்றது கல்யாணத்துக்கு. ரொம்ப கோலாகலமா அலங்காரம் ஜோரா எல்லாம் அந்த சம்பிரதாயத்தை என்ன எல்லாம் பண்ற, பூஜை பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மீராவுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. கிருஷ்ணனுக்கு விலகி ரொம்ப தூரம் போயிட்டோம் போல இருக்கு. இந்த ஜென்மாலதான் கிருஷ்ணன் கிடைச்சிருக்கான். ஒரு கால் இவனை இழந்துட்டோம்னா திரும்ப கிடைக்கலன்னா என்ன பண்றது? உலகத்துல பகவானுக்காக எதவான இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் பகவானை இழந்துடக்கூடாது. மீராவுக்கு அந்த கவலை அந்த பயம் வந்துடுத்து. ஒரு நாள் ராத்திரி குழம்பின்றே இருந்தா, அழுதுண்டே இருந்தா, கதறிண்டே இருந்தா, தினமோ திடீர்னு தோணித்து உசுரோட இருந்தா கஷ்டம் அப்படின்னு பயம் வந்துடுத்து. உடனே கிருஷ்ணனுடைய கழுத்துல ஒரு வைர மாலை போட்டிருந்தா, அந்த மாலையை கழிச்சினா, வைரத்தை நசுக்கினா, பால்ல கரைச்சா குடிச்சுட்டா, உசுர விட்டுட நம் அப்படின்னு அவளுக்கு ஒரு தோணிடுச்சு. சாதாரணமா அப்படி தோணாது, என்னமோ அவளுக்கு தோணிடுச்சு. உலகத்துல மன்னிக்க முடியாத குற்றம் எது அப்படின்னா தற்கொலை தான். கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து பார்த்துடும். தற்கொலை பண்ணிக்கலாமான்ற யோசனை கூட வரவே கூடாது. மீரா கிருஷ்ணனை இழந்துடுவோமோ அப்படின்ற பயத்தினாலே மற்றவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா காரணமே இல்லை. பைத்திய காரணமா இருக்கு. அப்பா அதுக்குன்னா ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். இது உலகத்தை ஏன் நடக்குமா? நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். பைத்திகாக மனுஷ உயிருக்கு ஒரு விலையே இல்லாம செய்து. மீரா கிருஷ்ணனை இழந்துடுவோமோ அப்படின்ற பயத்தினால வைரத்தை அரைச்சு குடிச்சுட்டான். வைரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. மீரா மயங்கி பெட்ல படுத்துட்டு இருக்கா. அழகா அவளுக்கு ஒரு திவ்யமான காட்சி கிடைக்கிற நிறைய வனம், பெரிய நிறைய மரங்கள்லாம் இருக்கு. ஆச்சரியமான ஒரு வனம். பூர்ணச்சந்திரன் நன்னா பிரகாசிக்கிறான், நன்னா மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு. உங்க பார்த்தா இங்க இருந்தோ காற்றினிலே வரும் கீதமாக ஒரு புல்லாங்குழல் சப்தம். நிஜமாவே அவ்வளவு அழகா இருக்கும். கிருஷ்ண வேணு கானம் புல்லாங்குழல் கொண்டு வருவான். நிஜமாவே அமது பொங்கி ததும்பும் நல் கீதம் படிப்பான். இவ்வளகா பாரதியார் வேணும் தீராத விளையாட்டு பிள்ளை. அழகா பாக்கிறா மீரா, எங்கேயோ பாக்கிறா ஒரு கதம்ப விருஷத்துக்கு கீழே பகவான் கோபாலன் நின்று ஜோரா ஒரு வேணுகானம் பண்றான். மீரா ஓடி போய் பகவானுடைய சரண கமலங்கள்ல விழறான். எழுந்து பகவானை பார்த்து கை கூப்பிட்டு அப்படி சிரிச்சான். புல்லாங்குழல் வாசின்ற பகவான் வாசிக்கிறத நிறுத்திட்டு முகத்தை அப்படி திருப்பி வச்சுட்டான். மீராவுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. ஏன் கிருஷ்ணா என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறியா? அம்பா வந்துருத்தா கிருஷ்ணா? ஏன் அப்படின்னா பகவான் பதிலே பேசல. மீரா கதறினா, கிருஷ்ணா நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடு. நான் உன்னுடைய குழந்தை, நான் உன்னுடைய சொத்து, உன்னுடைய தாசி, உன்னுடைய வேலைக்காரி, உன்னுடைய கோபி. நீ என்னிடத்துல பாராமுகமா இருந்தா நான் எப்படி ஜீவிப்பேன் கிருஷ்ணா? நான் என்ன பண்ணா நீ சமாதானம் அடைவியோ அதை நான் பண்றேன் கிருஷ்ணா. தயவு செய்து ரொம்ப நாளா நீ என்கிட்ட பேசுறதே இல்லை, வர்றதே கிடையாது, நீங்க வந்திருக்காய். ஏன் கிருஷ்ணா அப்படி பண்றாய்? நான் என்ன பண்ணா நீ சமாதானம் அடைவாய் நீ சொல்லு அப்படின்னு. உடனே பகவான் இங்கேயோ பார்த்துட்டே, மீரா நீ என்னுடைய சொத்தா இல்லையா அப்படின்னு கேட்டான். மீரா சிரிச்சா ரொம்ப விரக்தியா, என்ன கிருஷ்ணா நீ போய் இந்த கேள்வி கேட்கறியே, நான் உன்னுடைய சொத்து தானே, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? உடனே பகவான் சொன்னான், இந்த கையில இருக்க புல்லாங்குழலுக்கு காண்பிச்சு இது என்னோட சொத்து அப்படின்னு கீழே போட்டான். நான் கீழே போட்டான் அங்கேயே இருக்கு. பெரிய பகவான் குனிஞ்சா அடுத்து இடுப்புல வச்சிருக்கின்றான், நான் இங்க வச்சேன் இங்கேயே இருக்கு. சொத்துன்னா நான் அதை எங்க வைக்கிறனோ அதை அங்க இருக்கணும், அவ்வளவுதானே. இப்ப இது இங்க இருக்கு, நான் இங்க வச்சேன் அங்கதான் இருக்கு, நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கிறேன் அது சொல்லுமா? அதுக்குன்னு ஒரு ஆசை, அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்குன்னு ஒரு முறை கிடையாது. நான் எங்க வைக்கிறனோ அது அங்க இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நம்ம கிட்ட மொபைல் போன் இருக்கு, இல்லாட்டி பணம் இருக்கு, அது வந்து நமக்கு உத்தரவு போடாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு. நமக்கே ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு துணி வாங்குவோம், ரொம்ப அழகா போ உடுத்திப்போ, வெள்ளையில எல்லாம் போயிட்டு வரும், போயிட்டு வந்துட்டு ஒரு கழட்டி போடும்போது ஓரத்தை குப்பை மாதிரி ஓரத்தை போட்டு வைப்போம். அந்த துணி ஒண்ணே 1000 ரூபாய் கொடுத்து என்ன வாங்கி எத்தனை கடை பார்த்து வாங்கினேன், இவனை ஓரத்தை போட்டிருக்கு, இவ்வளவு நேரம் ஊர் முழுக்க அதை போட்டு தானே நன்னா இருக்கா நல்லா இருக்கான்னு 10 பேரை கேட்டா, இவனை ஓரத்தை போட்டிருக்கேன்னு கேட்க போற பாத்ரூம்ல ஓரத்தை போட்டு வைப்போம். அது தொடரும் போது இப்படிதான் தொடுவோம், நன்னா கூட தொட மாட்டோம், இப்படி தொடுவோம். ஏன்னா நம்முடைய சொத்து. அதே துணியை துவச்சுட்டு அயன் பண்ணி அழகா நம்ம பெட்ரூம்ல வைப்போம், பீரோல வைப்போம், எக்கடை முறை நடிக ஹால் அப்படி வச்சுட்டு போயிடுவோம். அது ஏதானு கேட்கறதா? ஒரு சொத்து அப்படின்னா சொத்துக்குரியவன் இஷ்டப்படி இருக்க. பகவான் கேட்கறான், என்னுடைய சொத்துன்னா நான் எங்க வைக்கிறேனோ அங்க இருக்கணும், எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், அவ்வளவுதான். சரி கிருஷ்ணா, நான் அப்படி இல்லையா, நீ அப்படி இருந்தா ஏன் வைரத்தை அரைச்சு பிடிக்க போறாய்? நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன், உனக்குன்னு ஒரு தனி இஷ்டம் இருக்குன்னா அப்ப நீ என்னுடைய சொத்து இல்லையே. என்னுடைய சொத்து இல்லைன்ற பட்சத்துல நான் எதுக்கு ஒரு இடத்துல பேசணும்னு? மீரா தலை குனிஞ்சு அழுதா, சரி இவன பாத்துட்டோம், அப்பாடா கல்யாணத்தை காப்பாத்தான்னு சொல்ல கல்யாண ஏற்பாடு பண்றதே நான் தான். மீரா அப்படி தலை குனிஞ்சுண்டா, சரி கிருஷ்ணா இப்ப என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கோ. மீரா சிரிச்சா, உன்னையா நான் அதான் ஏற்கனவே ஆயிடுச்சேன், அப்புறம் எதுக்கு இன்னொரு கல்யாணம்னு கேட்டா மீரா. நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கோ, ராணா அவனி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் மீரா சிரிச்சா, சரி கிருஷ்ணா நீ என்ன காரணத்துக்காக பண்றேன்னு உன்ன தவிர யாருக்கும் தெரியாது. அதனால பகவத் சங்கல்பம் நம்ம யாருக்கா புரியறத? நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டம், வேற ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனா நம்ம நினைச்சதோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. பல சங்கல்பம் நம்ம நிறைய ஆசைப்பட்டிருக்கோம், நிறைய எதிர்பார்த்திருக்கோம், நிறைய பிரயத்தனப்பட்டிருக்கோம், நடக்கல. ஆனா அதை விட ஒரு நல்ல வாழ்க்கையில தான் நம்ம இன்னைக்கு வாழணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம நினைச்சது நடக்கலன்றதுக்காகவே நம்முடைய வாழ்க்கைக்கு விலை கொடுக்காம இருக்கும். நம்ம தகுதியை மீறிதான் பகவான் நம்மளை வச்சிருக்கான். நம்ம தகுதிக்கு குறைவா ஒரு நாள் வைக்கவே இல்லைன்னு நான் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதியை விட ரொம்ப ஒசரத்தை தான் சுவாமி நம்மளை வச்சிருக்கான். ஆனா நம்ம நம்ம தகுதி விட கீழே இருக்க தான் ஆசைப்படுறோம், அதான் பெரிய கஷ்டமே. பகவான் நமக்கு அது வேண்டான்னு ஒசரத்தை வச்சிருக்கா, அனுபவிக்க தெரிய மாட்டேங்கிறது நமக்கு வாழ்க்கை. மீரா சொல்லிட்டா, சரி கிருஷ்ணா உனக்கு இதுதான் ஆசை, நான் ராணாவுடைய மனைவி அந்த வார்த்தை சொல்றதுக்கே அவளுக்கு வரல, நான் இன்னாருடைய மனைவி அப்படின்னு நீ ஆசைப்படணும். சரி கிருஷ்ணா, ஆனா கிருஷ்ணா எந்த சமயத்துல என்னை விட்டுட்டு போயிடாது, நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து காட்சி கொடுத்துரு, நீ என்னோட பேசணும், உன்னை விட்டுட்டு என்னால ஜீவிக்க முடியாது, நீ சொல்றேன்ற ஒரு காரணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னிஷ்டம் என்னிஷ்டம். உடனே பகவான் அழகா சிரிச்சா, மீரா ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டா, கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தான், பகவான் மறைஞ்சிட்டான். கிருஷ்ணா அப்படின்னு மீரா கத்தினா, பார்த்தா பெட்டதான் படுத்துன்னு இருக்கா, சொப்பனத்துல பகவான் இத்தனை லீலைகள் பண்ணிட்டான். உடனே மீரா பார்த்தா, சரி கிருஷ்ண நிஷ்டம், உடனே மனசை தேத்தின்னு இது பகவத் சங்கல்பம் அப்படின்னு. வைரம் அவளை ஒண்ணும் பண்ணல, பக்தியுடைய பலம் அது. உடனே நமக்கும் பக்தி இருக்கான்னு பார்க்க வைரத்தை கடைசியெல்லாம் குடிக்கப்படாது. அவ அந்த பக்தியுடைய பரவச நிலையில போகும்போது இதெல்லாம் தானா நடக்கும். சிவபெருமான் ஆளாகல விஷத்தை குடிச்சார் அப்படின்னு நம்மளும் குடிச்சு பார்க்க முடியுமா? குடிச்சுட்டு இல்ல, எனக்கும் வீரகண்டன் பேர் வரணும்ன்றதுக்காக ஆளாகல விஷத்தை குடிச்சுட்டு ஆத்துக்காரி வந்து கழுத்த முடியும் அப்படியே போக வேண்டியது, குடிச்ச உடனே போயிடுவோம். அது ஆத்துக்காரி கழுத்த வேற பார்வதி மாதிரி, நானும் எங்க ஆத்துக்காரர் ரொம்ப பத்தி வருத, நானும் பெட்டர் ஹாஃப் தான் அப்படி கழுத்த குடிச்சா அப்படியே கலப்ப வேண்டியதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து. சில விஷயங்கள் மகாத்மாக்களுடைய பக்தி இதெல்லாம் பிராதானியமா நம்ம எடுத்துக்கலாம். அவளுடைய எல்லா செய்களும் நமக்கு உதாரணம் இல்லை, அவளுடைய வார்த்தைகள் சில காரியங்கள் தான் நமக்கு உதாரணம். மீரா அழகா பகவத் தியானம் பண்றா, கல்யாண நாள் வந்துடுத்து, ஜோர கல்யாணம் நடக்கிறது. அப்ப கூட மீரா தன்னுடைய கிரிதர கோபாலனை மடியில வச்சுட்டுதான் உட்காந்துருக்கா. லோகத்திலே நானும் எடுத்த ஒரு மனத்தன் கையில கிரிதர கோபாலன் வச்சிருந்தா பொண்ணு ஒரு மாதிரி அப்படின்னு உலகத்தில் இந்த லோகத்துடைய சுபாவம். ஆனா அவ கையில அந்த கிரிதர கோபாலன் மூர்த்தியை தான் வச்சுட்டு இருக்கா. அவ கையில மாலையை கொடுத்து ராணா கழுத்துல போடுன்னா அவன் கிரிதாரி கழுத்துல போடுறான். எல்லாருக்கும் கோபம் வந்துடுச்சு. தூதார் அவள் கத்தினா, ராணா சொன்னா அவ இஷ்டப்படி விட்டுடுங்கோ, அவ எதுக்கும் பயப்படவே இல்லை. ராணாவுக்கு அவள் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இந்த வைராக்கியம் இந்த பிடிவாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. கல்யாணம் எல்லாம் ஜோரா நடந்தது. மீரா கலம்பரா நிறைய சீர்சனத்தை எல்லாம் கொடுத்துருக்கா. பல்லக்கில மீராவும் கிரிதர கோபாலனும் உட்காந்துருக்கா, தனியா உட்காந்துருக்கா. அப்ப தூதாரா வரா, மீரா கைய பிடிச்சிருந்தா, குழந்தை உலகத்துக்கு பயந்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும்மா, இப்ப என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, நீ அங்க போய் எப்படி இருக்க போறா, இது வரைக்கும் நீ அந்த புறத்துல கிருஷ்ணனோடயே இருந்துட்டா, எனக்கு தெரியல குழந்தை, நான் தப்பு பண்ண மன்னிச்சுடன் செய்ய கூப்பிட்டேன். உடனே மீரா சிரிச்சா, அப்பா தூதார அப்பான்னு கூடுவா, அப்பா எல்லாம் கிருஷ்ணன் இஷ்டம்பா, கவலையே படாது, நான் எங்க போனாலும் கிருஷ்ணன் என் கூட இருக்கான், நீ தைரியமா சந்தோஷமா இரு, உனக்கு பாரம் நீங்க எடுத்து இல்லையா, உன் கடமை முடிஞ்சது இல்லையா, இதுதானே நீ ஆசைப்பட்ட, சந்தோஷமா இருந்த. தூதாராவுக்கு அந்த வார்த்தை ரொம்ப முள்ளு மாதிரி பெச்சல். அவ சாதாரணமா யதார்த்தமா சொன்னா, ஆனா அந்த வார்த்தை கொஞ்சம் அவருக்கு பலமா தோணிடு. உடனே அவர் கையை கூப்பிட்டார், மீரா அவருடைய தலையில கை வச்சார், உன் கிரிதர கோபாலன் உன்னை காப்பாத்தட்டுமா அப்படின்ட்டு அழகா கிளம்பி ஆச்சு. ராணாவோட அரண்மனைக்கு சித்தவுடு போயிட்டாங்க, சித்தவுடு போயாச்சு. சித்தவுடுல மீராவுக்கு அழகா ஒரு அரண்மனை எல்லாம் தயார் பண்ணிருக்காள். அவள் அழிச்சுட்டு போனா அந்த அரண்மனைக்கு, அழகா அரண்மனை அழிச்சுட்டு போய் காமிச்சு அவளுடைய ரூம் அந்த புறத்தெல்லாம் காண்பிச்சா. மீரா அழகா பார்த்தா அந்த அந்த புறத்துல எங்க இருந்தா கிரிதர கோபாலன் அழகா இருப்போனா அந்த இடத்துல வச்சு அந்த மேடையெல்லாம் வச்சு அழகா அதுக்கு அலங்காரம் பண்ணி கிரிதர கோபாலன் வச்சுட்டா உடனே தம்பூர் ஆடுறது அவ பாட்டுக்கு பத்திர பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் கல்யாணம் மறுவீடு வந்திருக்காங்க. அவ பாடி உட்காந்து அழகா தம்பூரா மீட்டு ஜோரா அவர் கிருஷ்ண கீர்த்தனை பாட ஆரம்பிச்சுட்டார். நமக்கு எல்லாம் வருமா, சத்தியமா வரும், அவளுக்கு தெரியும். இந்த பக்தியுடைய ஆழத்துல போகிறதுனால இந்த மாதிரி அனுபவங்கள் அவளுக்கு கிடைச்சது. உடனே அந்த புறத்துல யாரோ பஜனை பண்றாளேன்னு சொல்லி மத்தவாள்லாம் ஓடி வந்துருக்கா. மத்த ராணிகள்லாம் எல்லாரும் வந்தா கொள்ளுன்னு சிரிச்சுட்டான். அவள்லாம் கோவிலுக்கு போவா, அந்த புறத்திலேயே ஒரு தேவியோட கோவில் இருக்கும், பூஜை பண்ணுவா, பிரசாதம் வாங்கிப்பா, ஆத்துக்கு வந்துருவா. ஏதான விசேஷம் உத்தவம்னா கோவிலுக்கு, அவ்வளவுதான் பக்தி. அதுக்கு மேலதான் சுவாமி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது அப்படின்னு பழக்கம் எல்லாம் அவளுக்கு அது கிடையாது. ஆனா இவள் பாட்டுக்கு உட்கார்ந்து தம்பூராவ மீட்டு ஜோரா கிருஷ்ண பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்தார்கள். அதுக்குள்ள இந்த கும்பாஜி மகாராணா, கும்பராணாவுடைய தங்க சகோதரி ஊதா அப்படின்னு அவளுக்கு பெயர். உடனே அவள் வந்தா, இப்படிலாம் பாடப்படாது, இது ரஜபுத்திரர்களுடைய கோட்டை, இது அந்தப்புரம், இது ராஜா வரும் சமயம், எங்க அண்ணாவுக்கு இதெல்லாம் அவ்வளவா பிடிக்காது, அதனால இதெல்லாம் ஏற கட்டிட்டு அழகா எங்க அண்ணாவுக்கு பாரிய சமத்தா இருங்கோ, இந்த நாத்தனார் ஆரம்பிச்சுட்டா அந்த வேலையை. உடனே மீரா சிரிச்சா, உங்க அண்ணா இந்த சித்தோடுக்கு தாமா ராஜா, என் கிருஷ்ணன் ராஜாதிராஜனுட்டு ஆரம்பமே அவ்வளவுதான் போதும், இந்த ஒரு வாரத்தை போதுமே. அவ யதார்த்தமா சத்தியத்தை சொன்னான், உங்க அண்ணா இப்போ ஒரு ராஜ்யத்துக்கு தான் ராஜன், பகவான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவளுக்கு நீ கூட தான் பிரிட்டிஷ் குயின்லாம் இருக்கா, அதனால அவர் ருக்மி விராடி சமானமா நம்ம சொல்ல முடியுமா? நிஜமாவே ருக்மி, நிஜமாவே ராஜா, சீதா விராடி நிஜமாவே ராஜா. இப்போ ஒரு லண்டனுக்கு அவர் குயினா இருக்கிறதுனால உலகம் முழுக்க பைத்தியம் மாதிரி அவர் ரெட்கார்போர்ட் விரிச்சுனா பைத்தியங்கள் எல்லாம் அவ்வளவுதான். இத்தனை எல்லா ஊரையும் நாசம் பண்ண கூட்டு அவளுக்கு இன்னும் ரெட்கார்போர்ட் விரிக்கிறா அப்படின்னா இன்னும் புத்தி மாறி தொலைது, அவ்வளவுதான். வைத்தரசு நிஜமாவே சொல்றேன், அவ வர்றதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நம்ம ஊர்ல அவள் அசிங்கம். அதே சீதா பிராட்டி ருக்மி பிராட்டிக்கு பண்ணோம்னா பிரயோஜனம் உண்டு. இவ யதார்த்தமா சொல்லிட்டா, மீரா சிரிச்சுட்டே சொல்லிட்டா, என் கண்ணன் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன். உடனே மத்தவாள்லாம் கொள்ளுட்டு சிரிச்சுட்டா, ஏன்னா எல்லாருமே ஊதாவுக்கு பயப்படுவா, இன்னைக்கு ஊதாவை நோஸ்கட் பண்றதுக்கு ஒருத்தி வந்துட்டா அவளுக்கு சந்தோஷம். இவ சாதாரணமா சொன்னா, ஆனா அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோச்சுட்டு போயிட்டான். நேர போனா அவளுடைய இன்னொரு சகோதரன் ஜெயமன் பேரு, ராணாவுடைய சகோதரன். அவளிட அவனிடத்துல போய் சொன்னான், இவ ரொம்பதான் பெருசா பிகு பண்ணிக்கிற, அவதான் பெரிய பக்தையும் திமுக அவளுக்கு, நாங்கெல்லாம் பஜனை பண்ண மாட்டோமா, நாங்கெல்லாம் கோவிலுக்கு போகிறது, எங்களுக்கு எல்லாம் சுவாமி இல்லையா, என்னமோ நினைச்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு கோபம் வர்றது அடுத்தவரோட கம்பேர் பண்றோம் அப்படின்னால பக்தி இல்ல, அகம்பாவம், வெளிவேஷன் அர்த்தம். யாரோடய நம்ம யாரையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவாவா தனித்தனி தான், ஒவ்வொருத்தரும் விசேஷம் தான். அவாவா கைரேக தனி தானே, அவாவா தலைமுடி விசேஷம் தானே, அவாவா மொபைல் நம்பர் தனி தானே. அந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மொபைல் நம்பர் வசதியா, அந்த மொபைல் நம்பர் வசதியானு போட்டா ரேஞ்ச் கிடைக்கணும் பேசணும், இவ்வளவுதான். நம்பர் ரொம்ப ஃபேன்சியா இருந்துட்டு எப்ப போன் பண்ணாலும் அவுட் ஆஃப் ரீச், நான் நம்பரே வேண்டாம், அவசியமே இல்லை, அந்த ரேஞ்ச் அவசியம் இல்லை. நம்பர் எதுவா இருந்தா நம்ம உடனே பேசணும், அவ்வளவுதானு. அதனால யாருக்கூடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு விசேஷம் உண்டு. யார் வசதி யார் தாழ்த்தி, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள், அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள். அவர் சொல்லிதான் விவேகானந்தர் ஜெயிச்சு காட்டினார். ஃபாரின்ல எல்லாம் போயினா அத்தனை பேரும் பகவானுடைய குழந்தைகள். அந்த கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்தார் ஆரம்பத்திலேயே. உடனே ஜெயம், ஆமா ஆமா, அவர் ரொம்பதான் பசனம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்பதான் பிடிவாத காரியம் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம், ஊதா நீ கவலைப்படாது அப்படின்னுட்டான். அழகா வந்தான் ராணா, அதுக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சுடுச்சு. ராணா வந்தான், மீரா உனக்கு பிடிச்சிருக்கா, அந்தபுரம் எல்லாம் சௌகரியமா இருக்கா அப்படின்னு கேட்டான். உடனே மீரா சிரிச்சுட்டே சொன்னான், என் கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு எது பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும். ராணாவுக்கு சுருக்குன்னுச்சு. ஏன்னா ராஜா இல்லையா, அந்த சத்திரியன் எப்பவுமே புருஷாளுக்கு மட்டும் தன் மனைவி தன்னை கொண்டாடினா மட்டும்தான் பிடிக்கும். அது ராமச்சந்திர மூர்த்தியிலேருந்து எங்க வரைக்கும் உண்டு. உலகத்துல எந்த பொண்ணு சொன்னாலும் எந்த பொம்பளை சொன்னாலும் கோபமே வராது, கொண்டாட்டி சொன்னா கோபம் வரும். அது ஏன்னா சொல்ல தெரியாது, அவ்வளவுதான், அது புருஷாளுடைய ஸ்வபாவம். உடனே அவனுக்கு சுருக்குடுது, சரி புதுசா வந்திருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டான். அப்புறமா அழகா மீரா கேட்டா, மீரா உனக்கு என்ன பிடிக்கும், மீரா திருச்சினே சொன்னா கிருஷ்ணனை பிடிக்கும். அவன் இந்த பதில் எதிர்பார்க்கல, ஏதோ பட்டு போடவை பிடிக்கும், ஒரு வைர நகை பிடிக்கும்னா வாங்கி கொடுக்கும், சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தா எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் சார். உடனே வசிச்சான், வேற என்ன பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு பூஜை பண்றது பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும், கிருஷ்ண பஜனை பண்றது பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு ராதிகாவுக்கு அர்ச்சனை பண்ண பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ண பிடிக்கும். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி வந்தாலும் கிருஷ்ண சம்பந்தமாகவே பதில் சொல்லியிருக்கான். நம்மள யாரா இப்படி கேட்டா கடைசி வரைக்கும் கிருஷ்ணனை பிடிக்கும் நிறையவே வராது. சாப்பாடை சொல்லுவோம், ட்ரெஸ்ஸை சொல்லுவோம், ஊரை சொல்லுவோம், மனுஷாவை சொல்லுவோம், பாஷையை சொல்லுவோம், தெரிஞ்சவாளை சொல்லுவோம், கடைசி வரைக்கும் பகவானை பிடிக்கும் வரவே வராது. உங்களை யாராவது திடீர்னு பார்த்து என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன், இனிமேல் வேணா போனா போதும் நான் சொன்னதுக்காக சொல்லிடுவேன் பகவானை பிடிக்கும். சேஃப் சைடுக்காக நிச்சயமா அதை டக்குன்னு வரது இல்லையே. பகவான்ற வஸ்துதான் பிராதான்யம், ஆனா அது கடைசியில இருக்கு. மீராவுக்கு அதுதான் பிராதான்யம். பிராணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகா மீரா பாட்டுக்கு எழுந்துப்பா, அவள் பாட்டுக்கு பஜனை பண்ணுவா, அவள் பாட்டுக்கு பகவத்கீதை வாசிப்பா, அவள் பாட்டுக்கு பாகவதம் படிப்பா, அவள் பாட்டுக்கு நாட்டியம் ஆடுவா. ரஜபுத்திர ஸ்திரீகளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. சில ராணிகள்லாம் மீராவோட சேர்ந்து பஜனை எல்லாம் பண்ற, சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஊதா அப்பப்ப வந்து இப்ப பஜனை பண்ணப்படாது, இது என்ன வீடா பஜனை படமா அப்படின்னு சார். உடனே மீரா சொல்ற, பஜனை பண்ணாதாமா நல்லதுவா, நீ உட்காந்து பஜனை பண்ணு அப்படின்னு சார். உடனே அவசரம், எனக்கு ஒண்ணு இந்த பண்டார வேஷம் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தெய்வம் தெரியும், எனக்கு பக்தி உண்டு, எனக்கு நாமஜபம் தெரியும், எனக்கு ஸ்தோத்திரம் தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீரா சரிங்க முச்சுட்டா. மீரா ரொம்ப சண்டைக்கு போக மாட்டான், சொல்லி பாப்பா கேட்கலன்னா விட்டுடுவா, சரி அவன் இஷ்டம் அப்படின்னு. ஊதாவுக்கும் பிடிக்கல, ஜெயமல்லுக்கும் பிடிக்கல. ஒரு நாள் ராஜா கேட்கான், அப்பப்பாவும் வருவான், கொஞ்சமே தான் ராஜ்ய பரிபாலனா நிறைய டென்ஷனா இருக்கும். மீரா இடத்துல வருவான், மீரா ஒரே கஷ்டமா இருக்கு, ராஜ்யத்தில் ஒரே டென்ஷனா இருக்கு, முகலாயர்கள் அட்டகாசம் தாங்க முடியல. உடனே மீராதன் பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கிருஷ்ண பஜனை எல்லாம் பாடுவான், அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அதனால ராணாவுக்கு மீராவை பிடிச்சிருந்தது, சில பேருக்கு பிடிக்கல. ராணாவுடைய சகோதரன் ஜெயமல், அவனுடைய சகோதரி ஊதா, சில ராணிகள் இவாளுக்கெல்லாம் மீராவ பிடிக்கல. சில ராணிகள், சில வேலைக்காரா, அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சேடிகள் தோழிகள் இவாளுக்கெல்லாம் சில பேருக்கு மீராவ பிடிச்சிருக்கு. அப்படியே பயின்று இருக்கு. அழகா ஒரு நாள் ராணா கேட்டான் மீராவ, எனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னா, மீரா சொன்ன, சத்சங்கமே இல்லை, நம்ம காத்தாலும் எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ட்ரெஸ் உடுத்திக்கிறோம், இது ஒரு வாழ்க்கையா, நித்தியம் சத்சங்கம் வேணாமா, மகாத்மாக்களோட சங்கம், பகவத் விஷயங்கள் கேட்கணும். ஆனா தாத்தாவுடைய அரண்மனைக்கு நிறைய பேர் வருவா, அந்த மாதிரி நம்ம அரண்மனையிலையும் வந்தா நன்னா இருக்கும், உங்களுக்கும் சமாதானமா இருக்கும். இன்னும் ஏன்னா ஆயுசு ஸ்திரம் இல்லை, எந்த சமயத்துல சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பும் தெரியாது, அதுக்குள்ள பகவத் விஷயத்தை அனுபவிச்சு வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ராஜாக்களுக்கு அதெல்லாம் தோணாது, இன்னும் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், இன்னும் நிறைய சுக்கம் அனுபவிக்கணும். இப்படிதான் அவள் ஆயுசு சின்னது அப்படின்னா சொன்னா பயந்து விடுவா, ஆயுசு பெருசு, நிறைய ராஜ்யத்தை அபகரிக்கணும், தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இதுதானே அவளுடைய ஆசையா இருக்கும். அவனுக்கு இது புதுசா இருந்தது. சரி, அதுக்கு என்ன மாதிரி உபன்யாசிகளை ஆத்து கூப்பிட்டுடலாம் அப்படின்னா நிராசிச்சா இல்ல, மகாத்மாக்கள் நம்ம போய் தரிசனம் பண்ணணும், அப்புறம் அவளா வரணும், அப்பதான் நன்னா இருக்கும் அப்படி எல்லாம் சொன்னான். உடனே ராணாவும் கொஞ்ச நாள் ஜெயமல ராஜ்யம் பார்த்துட்டு செஞ்சுட்டு மீராவோட அழகா கஷேத்ராடனம் போறான். இள வயசுதான் மீராவுக்கும் ராணாவுக்கும். கஷேத்ராடனம் ஜோரா போறா, பண்டரிபுரம் நிறைய ஊர்களுக்கு எல்லாம் போறான், நிறைய மகாத்மாக்கள் எல்லாம் தரிசனம் பண்றான். ராணாவுக்கும் இந்த வாழ்க்கை பிடிச்சிருந்தது, பகவத் தியானம், நாம சங்கீர்த்தனம், நித்தியம் கோவில் போகிறது. அதனாலே நித்தியம் கோவிலுக்கு போங்க, வாழ்க்கை எவ்வளவு வேலை வேணா இருக்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷமாவது பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்காக போயிட்டு வாங்க. ஆனா வாழ்க்கை ஸ்திரம் இல்லை, வாழ்க்கை எல்லாமே ருட்டீன்னா, சாகர வரைக்கும் சமையல் உண்டு, சாகர வரைக்கும் சாப்பாடு உண்டு, சாகர வரைக்கும் டிவி உண்டு, சாகர வரைக்கும் மொபைல் போன் உண்டு, செத்தாலும் உண்டு. எவ்வளவு முடியுமோ உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே பகவானை பார்த்து, ஒரு கால் முடியாம நம்ம வந்துட்டு சொல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது நினைச்சே காலத்தை ஓட்டுறேன். திவ்ய தேசங்கள், உத்தமமான கோவில்கள், பெங்களூர்லாம் இருக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு தொட்டமல்லூர் போய் பார்த்துடலாம் கிருஷ்ணனை, ஒரு மூணு மணி நேரம் ஆகாசனா மேல்கோட்டை திருநாராயணபுரம் போயிடலாம், உடுப்பி நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பெல்லாம் முடியுமோ இல்லை, யாருக்கா கல்யாணம், கிரகப்பிரவேசம், ஏதாவது ஊர் நடக்கிறதா, அது பக்கத்தில் இருக்க கோவில்கள் எல்லாம் பார்த்துருவோம். யாராவது கல்யாணம் திருச்சியில அப்படின்னா உடனே பிள்ளையார போய் பார்த்துருவோம், மலைக்கோட்டை அப்படியே ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பாருங்க, எவ்வளவு இருக்கு சுற்றி வர, எத்தனை ஊர்கள், எந்த ஊர்களுக்கு போனாலும் பாரத பூமியில் எங்க போனாலும் உத்தமமான கோவில்கள் உண்டு, விசேஷமான திவ்ய தேசங்கள் உண்டு. அதெல்லாம் நேரம் கிடைக்கிறத அப்பப்ப அனுபவிச்சு வச்சுடணும். வாழ்க்கையில இதையும் கூட 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 சைட்ல சம்பாதிச்சு வச்சுக்கணும், மற்றெல்லாத்தையும் சம்பாதிக்கணும், சேமிச்சு வச்சுக்கணும். சம்பாதிக்க வேண்டியது பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போதைக்கு இப்போதே அப்படின்னு தெரியாதா. அதெல்லாம் நிறைய கோவில்களுக்கெல்லாம் மீராவும் ராணாவும் போறான். சில மாசங்கள் இப்படி கஷேத்ராடம் எல்லாம் போயிட்டு திரும்பவும் சித்தோடு வரா. சித்தோடு வந்துவிட்டா அழகா நல்லா பஜனை, இப்ப மீரா ரொம்ப சுதந்திரமா பஜனை பண்றா, ராணாவுக்கும் பிடிச்சிருக்கு. இப்ப இன்னும் நிறைய பேர்லாம் பஜனைக்கு வந்துட்டா ரொம்ப விசேஷமா இருக்கு. ஜெயமல் ஊதா இவாளுக்கு எல்லாம் பிடிக்கல. ராணாவிடத்துல ஏதான ராஜாங்க விஷயமா சொல்லி ராஜா என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு அவனே ராஜா சொல்ல எல்லாம் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் பயந்து போயிட்டு, ராஜா பாரு சன்னியாசி மாதிரி எல்லாம் பகவான் பார்த்துப்பான், எல்லாம் பகவான் பார்த்துப்பான், எங்க பயந்து இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டான். அவன் தன் கடமையை பண்ணா, ஆனா இவ்வளவு நாள் நான் தான் காப்பாத்துறேன்ற அந்த அகம்பாவம் மாறி பகவான் காப்பாத்துறான், நான் அவனுடைய தாசன். சத்ரபதி சிவாஜி தான் அப்படிதான் இருந்தான், நான் பகவானுடைய தாசன், நான் சமர்த்த ராமதாசனுடைய தாசன், பகவான் வழி நடத்துவான், இது அவனுடைய ராஜ்யம். மிக திருவனந்தபுரம் பத்மநாபனுடைய ராஜ்யம், இன்னைக்கும் திருவிதாங்கூர் ராஜாக்கள்லாம் உண்டு, அவளுக்கெல்லாம் பத்மநாப தாசர்கள் அப்படின்னு தான் பேர். அவளுக்கு இன்னைக்கு ராஜ்யம் இல்லை, ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்யத்தை நடத்துறது பத்மநாபன். அதனாலதான் 1.5 லட்சம் கோடி வச்சிருந்திருக்கார் சுவாமி. ராஜாவா இருக்கிறதுனால யாரும் தொடர்ந்து பயப்படுறா பாருங்க, கோர்ட் வந்தாச்சு, பொலிட்டீஷியன் உள்ள வந்தாச்சு, உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா இப்ப எத்தனை செக்யூரிட்டி காசு தெரியுமா, போலீஸ்காரன்லாம் வேஷ்டி கட்டிட்டு பார்க்கணும்னா திருவனந்தபுரம் தான் நீங்க பார்க்கணும். வேஷ்டி கட்டிட்டு இடுப்புல ரைஃபில் வச்சுண்டு வாக்கி டாக்கியை வச்சுண்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருக்கா கோவில. நான் நினைச்சேன் நிஜமாவே பரமபாக்கி சம்பளமும் கிடைக்கிறது, கோவில் பிரதர்ஷனமும் கிடைக்கிறது, ரைட் ராயலா போய் பத்மநாபுரம் மாதிரி போய் பார்ப்பேன், என்ன பாக்கியம் பாருங்க. அவளுக்கு எத்தனையோ இடங்கள்ல இல்லாட்டி முதலமைச்சர் வாசல்ல கூட செக்யூரிட்டி கார்டு நாய் மாதிரி நிக்கலாமே. ஆனா சில பேருக்கு பாக்கியம் பத்மநாபன் கோவில் வாசல்ல நாயக நாய் நின்று அந்த கோபனுடைய கோயில் காப்பானே நின்றுருக்கா, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அழகா இப்பெல்லாம் பத்மநாபர் ரோட்ல இறங்கி போவா, முன்னாடி எல்லாம் ஆறாட்டு வேட்டைக்கெல்லாம் பாவமா வருவா, பக்தர்கள் வருவா, போலீஸ் பேண்ட் வாத்தியங்கள்லாம் வரும். இப்ப என்ன செக்யூரிட்டி தெரியுமா, பக்தர்கள் வேஷத்துல சிபிஐ எல்லாம் வரான், உள்ள சிபிசிஐடி ஆபீசர் கமிஷனர் எல்லாம் உள்ள வரான், வேஷ்டியை கட்டிட்டு நெத்தில சந்தனம் வச்சு அங்க இங்க இப்படி 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 பாத்துட்டு இந்த பத்மநாபர் ஏர்போர்ட் வழியா தான் சங்கம் கட்டி போவார். உலகத்தை எந்த பெருமாளுக்கும் இல்லாத ஒரு பெரிய பெருமை பத்மநாபருக்கு உண்டு. பத்மநாபர் ஆறாட்டு தீர்த்தவாரிக்கு போகும்பொழுது திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கதவை அழகா பறந்து பத்மநாபர் ரன்வேல போவார். அன்னைக்கு அவர் உள்ள போற அன்னைக்கு எல்லா பிளைட்டும் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாம் கேன்சல். பத்மநாபர் போயிட்டு வர வரைக்கும் ஒரு பிளைட் லேண்ட் ஆகாது, ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகாது. ஒரு தடவை விடமாட்டேன்னு மழை நன்னா கொட்டிட்டு ஒரு பிளைட் லேண்டிங் டேக் ஆஃப் ஆகும் அன்னிலேருந்து விட்டுட்டான். அது இல்லாம பத்மநாபருடைய யானை யார் விடமாட்டேன்னு சொன்னானோ அந்த ரன்வேல ஓடி போய் அவனுடைய அந்த ஆபீஸ் கண்ணாடியை ஒட்டச்செறிஞ்சு அவனை பயன்படுத்தி, அதுக்கப்புறம் யாருமே பத்மநாபுரத்தை வச்சுக்கிறதே கிடையாது. அந்த ரன்வேல உள்ள போகும் பொழுது பார்க்கணும், அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க சிபிசிஐடி ஆள் எல்லாம். அவளுக்கு டவுட் இருந்தா அப்படியே பிடிச்சி வெளில அப்படி விட்டுருவா, உள்ள போக ஆள்பாட்டுக்குள்ள விடவே மாட்டான். சத்தியம், 1,00,000 கோடி ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ராஜாதி ராஜன் தான், வேற யாரால முடியும் சொல்லுங்க? அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். பகவான் தானே ரக்ஷகன், வேற யார் ரக்ஷகன்? எல்லாரும் நம்ம பிரயத்தனத்தை பண்றோம், எல்லாரும் சம்பாதிக்கிறோம் சேமிக்கிறோம், ஆனா அது நமக்கு உபயோகமாகிறது பகவான் கையில தான் இருக்கு, வேற யார் கையில இருக்கு சொல்லுங்க? எல்லாரும் நம்ம செக்யூர்டா தூங்குறோம் நினைச்சுட்டு இருக்கோம், பகவான் காப்பாத்துட்டு இருக்கான்னு தூங்கிட்டு இருக்கோம். ராஜா அவ்வளவு அழகா அப்படி எல்லாம் பேசினா சில பேருக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இப்படியே பயின்னு இருக்கு. ஒரு நாள் ராணா கேட்டா, மீரா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயாச்சு, நீ என்னிடத்துல ஒண்ணுமே கேட்கல, நானும் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. மீரா சொன்னா, ரொம்ப சௌகரியமா இருக்கேன் ராஜா, நன்னா பஜனை வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கேன், எங்க ஆத்துல இருந்த விட ரொம்ப சௌகரியமா இருக்கேன்னுட்டா. மீராவுக்கு அவனை பிடிச்சு போயிடுச்சு. ஆனா லௌகீகமா ஒரு கணவன் மனைவி ஆகிற மாதிரி ஒரு வாழ்க்கையே இல்லை. மீரா பாட்டுக்கு பக்தி வசன நாமஜபம் பகவத்கீதை பாராயணம் இப்படியே பயின்னு இருக்கான். அதனால ராஜா கேட்டா, மீரா உனக்கு என்ன வேணும் சொல்லேன் அப்படின்னு விட்டான். உடனே ஆச்சரியமா மீரா சொன்னா, நம்ம கிரிதர கோபாலனுக்கு இந்த அந்தப்புறத்தை ஒரு கோவில் கட்டினா அழகா இருக்கு, நம்ம பகவானுக்கு ஒரு கோவில் கட்டினோம் அப்படின்னா அழகா கொண்டாடலாம், நித்தியம் பூஜை உற்சவம் இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு. உடனே ராணா ரொம்ப சந்தோஷப்பட்டான், சரி மீரா அப்படின்னு சொல்லி ஜோரா ஒரு கோவில் அந்தப்புறத்துல. ஏன்னா ரஜபுத்திர ஸ்திரீகள் எல்லாரும் பார்க்கும்படியா வெள்ள வரமாட்டான். அழகா கோவில் கட்டி ஆச்சு, கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சு, கிரிதர கோபாலன் ராதிகாராணி மூர்த்தி எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணியாச்சு. மீரா அவ கேட்டான், ராணா என்ன மீரா அவன கோவில் பிடிச்சிருக்கா, ஜோரா அமைஞ்சிருக்கா அப்படின்னு. மீரா சிரிச்சா, கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கு அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் அவனை பெருமையா சொல்லவே மாட்டேங்கிறான். ராணாவுக்கு அது கொஞ்சம் காயமா இருக்கு, ஆனாலும் ஏத்துக்கிறான், சரி அவள் பிடித்தான் அப்படின்னு விட்டுருக்கான். அவளுடைய அந்த பக்தியும் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த படத்துல கோவில் கட்டிருக்கா, மீரா பஜனை பண்ற அப்படி எல்லாம் வேலை பண்ற ஸ்திரீகள்லாம் அவ ஆத்துல போய் சொல்லி எல்லாருக்கும் இந்த கோவிலை பார்க்கணும், இந்த கிரிதர கோபாலனை பார்க்கணும், மீரா மாதாவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. எல்லாரும் நிறைய பேர் சொல்லி சொன்னோம். இப்ப எல்லாரும் நாங்களும் கோவிலுக்கு வரணும் வரணும்னு சொல்லி ராஜா விடத்துல விண்ணப்பம் பண்ணாச்சு. முதல்ல ராஜா ஒத்துக்கவே மாட்டேன்னு. அப்ப அவனை வளர்த்த ஒரு பெரியவர் சொன்னார், இள வயசு ஆண்களை மட்டும் விட வேண்டாம் ராஜா, வயசான ஆண்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் இவாளெல்லாம் கோவிலுக்கு விடலாம் அப்படின்னு சொன்னா ராஜா சரின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்தான். அதன் பிறகு வயசான ஆண்கள் ஸ்திரீகள் ஸ்திரீகள் எல்லா வயசுக்காரனும் உள்ள விட்டா, சின்ன குழந்தைகள் அந்த காம விஷயம் முடிஞ்ச வயசானவர்கள், காம ரசம் தெரியாத சின்ன ஆண்கள் இவாளை மட்டும்தான், இந்த டீனேஜ் அட்டன் பண்ணாத ஆண்களை மட்டும்தான் உள்ள விட்டான். இப்ப எல்லா ஜனங்களும் ஜோரா பஜனை பாட ஆரம்பிச்சா, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்னு. மீராவுடைய பக்தியில இந்த ராஜஸ்தானம் இந்த சித்த அப்படியே தளர்ச்சி கிடக்கிற ராணாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் மீரா கோவிலே கதின்னு கிடக்கிறான். அவ உலகம் தெய்வம், அது சரி தப்புன்னு நம்ம வாதிடவே முடியாது. அவளுடைய மனோபாவத்தை பொறுத்து அமையறது. பக்தால கேட்டா மீராத மாதிரி வாழறது நம்ம பாக்கியம் அப்படின்னு. உலகாயத்த ஜனங்களை கேட்டா பைத்தியம், வாழ்க்கை அனுபவிக்க தெரியல அப்படின்னு. குலசேகர ஆழ்வார் சொல்றார், தேயரே எனக்கு யாவரும், யானும் ஓர் தேயனே, எவர்க்கும் இது தேசியன், ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன், தேயனாய் ஒழிந்தேன் என்பிரானுக்கே. உலகத்து ஜனங்களை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் எல்லாம் பைத்தியம், பக்தர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்து ஜனங்கள் எல்லாம் பைத்தியம். ஆக மொத்தத்துல எல்லாம் பைத்தியம், எல்லாம் பைத்தியக்கார கூட பைத்தியக்கார உலகம். இதை பத்தி யார் பேசி என்ன பிரயோஜனம்? பைத்தியமா ஒரு 10 பைத்தியங்களை ஒன்னா கொண்டு உட்கார வச்சோம்னா, நீதான் பைத்தியம், நீதான் பைத்தியம், நீதான், ஆனா எல்லாமே பைத்தியம் தான். இது ஒவ்வொன்றும் அதை பார்த்து பைத்தியம் 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 சண்டை போடும். அதனால எவருக்கும் இது தேசியம், ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன், தேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. நான் ஆயனே அரங்கா அப்படின்னு ஜபிக்கிறேன், என் ரங்கநாதனுக்காக நான் பைத்தியமா அலைவேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா சொன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சார் குலசேகர ஆழ்வார். பேயரே எனக்கு யாவரும், யானும் ஓர் பேயனே, எவர்க்கும் இது தேசியன், ஆயனை அரங்கா என்றழைக்கின்றேன், தேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. எங்களுக்கு எல்லாம் இந்த ஐபிஎல் பாக்குறவளை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது, பார்க்காத எங்களை அவளை பார்த்தா பைத்தியம் மாதிரி அவளுக்கு தோன்றது. அன்னைக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்கேன், ஒரு 200-300 பேர் ஐபிஎல் மேட்ச் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு லேப்டாப்ல ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க, ஐபிஎல் பார்க்காம ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரா அப்படின்னு பாக்குற அத்தனை பேரையும் பார்த்தா எனக்கு பைத்தியமா தோணுது, அவளுக்கு என்ன பைத்தியமா தான், அவங்க நானும் பைத்தியம் அவளும் பைத்தியம், என்ன கூறும் அவளுடைய மனோபாவம். குழந்தைகளை இந்த கார்ட்டூன் எத்தனை தடவை தான் பார்த்தேன், போர் அடிக்கலையா அப்படின்னு குழந்தை நம்மளை பார்க்குது. அழற சீரியல் எத்தனை தடவை தான், எத்தனை தடவை டெய்லி பார்த்தா அது நம்மளை பார்க்கறது. புருஷா நியூஸ் எல்லா சேனல்லையும் மாத்தி 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 பார்ப்பேன், இதே நியூஸ் எத்தனை சேனல் பார்ப்பேன். அவளுடைய ருச்சி என்னதான் இருக்கு, அதே நியூஸ் எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி ஒவ்வொரு சேனல் என்ன சொல்றான் அதே தான் ஒன்று சொல்றான், வார்த்தைக்கு முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டு பேசுறேன். அது என்ன புருஷாளுக்கு வித்தியாசமா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அந்த மாதிரி பக்தின்றது விசேஷமான ஒரு அனுபவம், அவவாளுக்கு அது வந்தாதான் தெரியும், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தெரியும்ன்ற மாதிரி பக்தி அவவாளுக்கு வந்தாதான் புரியும். இது ஒரு வியாதி, பக்தின்றது ஒரு வியாதி, உத்தமமான ஒரு வியாதி. இந்த வியாதி வர்றது பெரிய கஷ்டம், வந்துடுத்தான் போகாது. ஏன்னா ஆத்துல ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வந்துடும், அப்படி ஒரு வியாதி, சொத்து வியாதி. ஆச்சரியம் மீரா அப்படியே அந்த பக்தியில மயங்கி கிடக்கலாம். கலியுகத்துல ஒரு கோபி மீரா நிஜமா இருக்கு, அழகா கிருஷ்ண பசனம் பண்ணிட்டு சௌக்கியமா அப்படியே இருந்துட்டு இருக்கா. இப்ப எல்லாம் மீரா அந்த புறத்துக்குள்ள வரதே கிடையாது, கோவிலே கட்டின்னு கிடக்கிற, அப்படியே வந்தாலும் குளிக்கிறது சாப்பிடறது வந்துட்டு போயிடுவான். கோவில உட்காந்து பசனை, காத்தால பசனை, மத்தியான பசனை, ராத்திரி பசனை, ஏகாதசி விடிய விடிய பசனை, தசமி அன்னைக்கு உபவாசம், துவாதசி பாரணை, இவ்வளவுதான். ராணா பார்த்தா கல்யாணம் பண்ணி விவாடு பஜனையே பண்ணிட்டு இருக்காளு, லௌகீகமா ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகட்டம், விட்டு பிடிக்கலாம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவில் கட்டினது, நீரா கோவிலேயே இருக்கிறது, இதெல்லாம் ஊதா ஜெயமல் இவாளுக்கெல்லாம் துளி கூட பிடிக்கல். இவாளுக்கெல்லாம் மீரா மேல ஒரு வெறுப்பு வந்து, எப்பொழுதுமே சில பக்தால உலகத்தை சில பேர் ஏற்றுப்பா, பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு சங்கரன் அவ்வளவு கொண்டாடுறோம், இன்னைக்கு காலடியா புண்ணிய பூமி நிறைய பேர் குழந்தைக்கு உபநயனமா காலடியில பண்றோம், காலடியில பண்ணுவோம். ஆனா அதே காலடி தான் சங்கரருடைய அம்மாவுடைய அந்திம காரியத்துக்கு கூட கூட நிக்காம சங்கரர் தனியா விட்டது. இன்னைக்கு பாரதியார் பாடல்கள் ஆஹா ஓஹோன்றோம், பாரதியார் செத்த போது 14 பேர் தான் அவர் கூடவே போனோம், அந்த பணத்து கூட சத்தியமா சொல்றோம். எல்லா சதத்துக்கெல்லாம் மகாகவி பாரதி 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 பாரதின்னு பாரதிய பிராமணாலும் கொண்டாடல, மத்த ஜாதிகாரனும் கொண்டாடல, யாருமே அவரு கூட நிக்கல. நிஜமாவே சொல்றேன், அந்தந்த காலத்துல யாருமே அவளை கொண்டாடல. விவேகானந்தர் இன்னைக்குதான் விவேகானந்தர் ஆஹா ஓஹோன்ற இருக்கும்போது அந்த பாடு படுத்திருக்கும். விவேகானந்தர் ஃபாரின்ல ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒத்துட்டு அவருக்கு சகாயம் பண்ணான், இந்தியன் தான் பல பேருக்கு உபதிரவமே பண்ணான், மோசமா வேஷம் பண்ணுவது இந்தியன்ஸே சொல்லிட்டான். நிறைய நடந்திருக்கு, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை ராமானுஜர்னா விசேஷம், அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை தான் ராமானுஜருக்கு விஷமே கொடுத்தா கோவில்ல, எதை சொல்றது. இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னா பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல அவ்வளவு வசதி, ஆனா ஜெகநாத கஷேத்திரத்துல இருந்ததாதான் சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணா, ஒரு உசிரோட அங்க இருந்த காலத்துல. உலகத்துல யதார்த்தம் இருக்கும்பொழுது கொண்டாட மாட்டோம். பெரிய ஆழ்வார எல்லாரும் பைத்தியமே முத்திர குத்தி வச்சுட்டோம், ஆனா இன்னைக்கு பெரிய ஆழ்வாரம் வசதி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நம்ம ஆழ்வார் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஆழ்வார் நடி, இன்னைக்கு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் தான் ஏற்றணும். அது அப்படிதான், எப்பொழுதுமே கடந்த கால விஷயங்கள் எதிர்கால கற்பனைகள்ல வரதான் நமக்கு பிடிக்கும். நிகழ்காலத்துல ஒரு வஸ்து இருக்குன்னா அதை மதிக்க மாட்டோம், இழந்த பிறகு அவருடைய மகிமையை சொல்லும். இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறதோ கொண்டாடுறதோ சத்தியமா கிடையாது. வெயில் காலத்தை அழகா வெயில் அடிக்கும், பாழா போன வெயில் அப்படின்னு, மழை காலத்தை வெயிலே அடிச்சு தொலைகிறது இல்லையேன்னு, வெயில் காலத்தை மழை பெஞ்சு தொலைஞ்சா என்ன ஒரு மழை பெய்யாதான்னு, மழை காலத்தை மழை போனா அந்த பாழா போன மழை இப்பயே பெய்யறதுன்னு, எல்லாம் அகாலத்துக்கு எல்லாம் பிரார்த்தனை. இருக்கும் பொழுதாக நல்ல மழை பெய்யறது, 2 மாசம் மழை காலம் மழை அனுபவிக்கணும்னு சொன்னேன், பாழா போன மழை நான் வெளில போகும்போது தான் பெஞ்சு தொலைகணுமா, நீங்க உங்க ஒருத்தான் மழை நிக்க முடியுமா, எவ்வளவு பயங்கரமான சேலம் இல்ல. வேற நாங்கள் உலகத்துக்காக பிரார்த்தனை பண்றோம், பொய் எல்லாம் பொய், உலகத்தை ஓபன் புக் யாரும் கிடையாது. லோகத்துக்காக பிரார்த்தனை பண்றவா சொல்றவா யாரும் லோகத்துக்காக பிரார்த்தனை பண்ணல, சத்தியமா சொல்றேன், உலகத்துக்காக பிரார்த்தனை பண்றவா அதை சொல்றதே கிடையாது. விவேகானந்தர் இவெல்லாம் உலகத்துக்காகவே இருந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமானுஜர் சங்கவாலா நாங்கெல்லாம் உலகத்துக்காக படாது பாடுபடுறோம்னு சொல்லலாம். நீங்க சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி வா பண்ற அட்டகாசம், அதை பண்றோம், இதை பண்றோம், இதை கடைசி வரைக்கும் பண்றோம் 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 சொல்லிட்டு இருக்காள். நிஜமா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சாதிச்சு கிழிச்சுட்டான எங்களுக்கு தெரியறது. லோகம் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. மீராவ நிறைய பேர் பிடிக்கல, பல பேருக்கு வெறுப்பு வந்துடும். தியாகராஜர் அவர் அண்ணா அந்த பாடுபடுத்தினான். சன் துக்காராம அவருடைய பாரியையே படாத பாடுபடுத்தினான். பிரகல்லாதனை பெத்த அப்பனே படாத பாடுபடுத்தினான். பரதனை பெத்த அம்மா கைகேயே படுத்தினான். இப்படி நான் இது லிஸ்ட் போயிட்டே இருக்கும், பெரிய லிஸ்ட் ஒன்று. யாரோ சில பேர் தான் அனுபவிக்கிறார் ஜெயதேவர் பத்மாவதி, சில பேர் தான் பகவத் விஷயங்களை சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். நிறைய பேருக்கு மீராவ பிடிக்கல. விதவிதமா கதை கட்ட ஆரம்பிச்சுட்டான். உலகத்துல எப்பொழுதுமே ஒரு புது சொத்தா பப்ளிக் ஃபிகரா யாரா இருக்கானா என்ன வேணா பேசுவா, எப்படி வேணாலும் பேசுவா. இப்படிதான் விவசாயே கிடையாது. நம்மளே பேசணும் இல்லையா, பேப்பர்காரன் சொல்றத வச்சு யார் யாரும் என்னெல்லாம் பேசணும். ஜெயேந்திரர் என்ன பாடுபடுத்திக்கணும், பேப்பர்காரன் மீடியாக்காரன் சொல்றதை கேட்டுண்டு நிஜமா வைத்தறிச்சலா இருந்தது. அவன் சொல்றதை கேட்டு எவ்வளவு மோசமா ஜெயேந்திரரை பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசினது இந்துக்கள் தான். சத்தியமா நான் பார்த்துருக்கேன் இன்டர்நெட்ல, அதுலயும் அவரை பத்தி எழுதின விஷயங்கள் காண சகிக்கல. நிஜமா இந்துக்களுக்கு விரோதிகள் இந்துக்கள் தான், வெள்ளேந்து யாருமே கிடையாது, விரோதமே. மீராவுக்கும் ஒரு பக்கம் நிறைய பேர் மீராவை தெய்வ பிறவியா கொண்டாப்பான், இன்னொரு பக்கம் பல பேர் அவளை வேஷதாரி ஏதோ கள்ளத்தனம் பண்றா, சில பேர் பண்ண பாவத்துக்காக பஜனை பண்றா, அப்படிதான் உண்டு. அவ ஏதோ நிறைய பாவம் பண்ணிட்டா அந்த பாவம் போறதுக்காக கோவிலுக்கு போவா. நிறைய பேருக்கு அபிப்பிராயமே பாவம் பண்ணாதான் கோவிலுக்கு போகணும் அபிப்பிராயம், அதெல்லாம் உண்டு, உங்களுக்கு தெரியாது. நிறைய கோவிலுக்கு போறா நிறைய பாவம் பண்ணிருக்கு அப்படின்னா புத்திசாலித்தனமா பேசுறவாள்லாம் உண்டு. கேட்டா கான்செப்ட் சொல்லுவா, தெய்வம் தான் எங்கேயும் இருக்கு, தூணிலும் இருக்கான் திரும்பிலும் இருக்கு, அப்புறம் கோவில் போகணும் அப்படின்னா. அதான் உலகத்தான் டெய்லி சீரியல் பார்க்கணும், அப்புறம் டிவியில பாக்கணும். நம்ம டிவி நம்ம சீரியல் மெகா சீரியல் தான் நம்ம வாழ்க்கை, அப்புறம் தனியா டிவியில் பார்க்கணும். நம்மாவது சண்டையே புரிஞ்சு சண்டை, தனியா வேறையும் சண்டை பார்க்கணும். நம்மாவதுல நம்ம பண்றதே பெரிய காமெடியா இருக்கு, தனியா காமெடி வேறையும் பார்க்கணும். இப்படி நாங்களும் கேட்க முடியும். நிறைய விஷயங்கள் சம்பந்தமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. மீறாத சில பேர் கொண்டாடுறா, சில பேர் கேவலப்படுத்துறா. சமத்துவம் யோகம் உச்சத்தை அத்வேஷ்டா சர்வபூதானாம், பகவான் கீதையில சொல்றான், எல்லாத்தையும் சமமா பாவிக்கிற மனசு வேணும். யார் எப்படி நடந்தாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், எப்பொழுதுமே பத்து பேர் நம்மளை கொண்டாடுவா, 35 பேர் நம்மளை கேவலப்படுத்துவா. கொண்டாடுறவாளை விட நம்மளை அசிங்கப்படுத்துறவா அவமானப்படுத்துறவா தான் ஜாஸ்தி. நம்ம அவளுக்கு தான் விலையும் கொடுக்கணும். கொண்டாடுறவாளை பெருசா விலை கொடுக்குறோமா? நம்மளை அவமானப்படுத்தினாலும் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டோம். சில பேர் சொல்ல செத்தாலும் நெஞ்சு வேகாது. நம்மளை கொண்டாடுற சகாயம் பண்றவாள் சாதாரணமா மறந்துடுவோம். உலகத்துல எப்பொழுதுமே இப்படித்தான். ஆனா மீரா எல்லாத்தையும் சரி, இவர்கள் இப்படித்தான், இது உலகம். பகவான் கீதை ரொம்ப அழகா சொல்றான், அது விசேஷமா, சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் சிதிக்ஷஸ்வ பாரத மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அர்ஜுனா, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் இதெல்லாம் உண்டாகி அழியக்கூடியது, அதனால இதெல்லாம் பொறுத்துக்கோ. தாம் திதிக்ஷஸ்வ இதெல்லாம் மாறாது, பர்மனண்டா இருக்கும், அதனால இதெல்லாம் பொறுத்துக்கோ அப்படின்னு. அதனால இவர்கள் இவ்வளவுதான். ஒரு 5 பேர் நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணது, ஒரு 50 பேர் நம்மளை கேவலப்படுத்துறதுனால நம்ம கேவலம் இல்லை, ஒரு 4 பேர் நம்ம கொண்டாடுறதுனால நம்ம வசந்த வாழும் கிடையாது, ஒரு 25 பேர் நம்மளை பத்தி தப்பா பேசுறதுனால நம்ம கெட்டவர்களும் கிடையாது. என்ன யோசிக்கணும், பகவானுடைய குழந்தைகள் நம்ம அத்தனை பேர். மீரா எல்லாத்தையும் ஒரே ரீதியா எடுத்துக்கிறோம். சாஸ்திரம் சொல்றது நிறைய பேர் நம்மளை பத்தி கேவலமா பேசுறான், நம்மளை அவமானப்படுத்துறான்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய பாவங்கள் இங்கேயே குறைஞ்சுடுறோம், நரகலோகத்துக்கு போய் நரக வேதனை அனுபவிக்காதபடி இங்கேயே எல்லாம் குறைஞ்சுடுறது அப்படின்னு சொல்றாங்க. அதே பெருமை பேசுறாளா, உன் புண்ணியம் நாசமா போகிறது ஜாகிரதை அப்படின்னு சொல்றான். பெரியவாள்னா சொல்றான், உன்னை பத்தி யாராவது திட்டுறாளா காது கொடுத்து கேளு, பெருமையா பேசுறாளா காது கொடுத்து கேட்காதுன்றது. நம்ம ரிவர்ஸ்ல பண்ணிட்டுருக்கோம், பெருமையா பேசுறா நல்லா காது தீட்டு கேட்டுக்கானு அப்படி சொன்னா அப்படி சொன்னா அப்படி சொன்னா அப்படி வேதமே சொல்ற. மனுஷாளுக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், டிவி வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், பக்கத்துல யாராவது உட்காந்து உங்களை போல நல்லவாளே கிடையாது, உலகத்தை நீங்க இருக்கிறதுனாலதான் மழை பெய்யறதுன்னு டெய்லி யாராவது கூடவே இருந்து துதி பாடிட்டு இருந்தா நம்மெல்லாம் அப்படியே ஆகாச அப்படியே மறந்துட்டே இருக்கும். நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். நம்ம யாரை ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கோ, நம்மளை கொண்டாடுறவளை மட்டும்தான் அவங்க பிடிச்ச வாழ வச்சுருக்கோம். உலகத்துடைய சுபாவம். ஆனா மகாத்மாக்கள் தங்களை வெறுக்கிறவா, அவமரியாதை பண்றவா, அவாளையும் ஒரே மாதிரி தான் பார்க்க. அத்வேஷ்டா சர்வபூதா, எல்லா பூதங்களிடத்திலும் விரோதம் இல்லாத ஒரு சமபாவனை மீராவுக்கு வந்து பக்குவமாயிடுறா. மீரா இவா கொண்டாடுறா, இவா கேவலப்படுத்துறா. சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து. நிஜமாவே எல்லாம் பகவானுக்கு தான் புகழோ பெருமையோ. நிஜமா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கு. அந்த மனசு வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. உலகத்துல ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. போற்றுதல் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறோம், தூற்றுதலையும் பத்திரமா வச்சுக்கிறோம், ரெண்டுத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கும். அதான் கஷ்டம். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து. மீராவுக்கு அந்த பக்குவம் வந்துடுச்சு. முதலெல்லாம் மீரா அழறா. மீராவுடைய காலத்தை சேர்ந்தவர் தான் துளசிதாசர். மீரா துளசிதாசர் இவாள்லாம் சமகாலத்தை சேர்ந்ததா. அப்ப ரொம்ப இவாள்லாம் படாத பாடுபடுத்துற சமயத்துல மீரா துளசிதாசர் கெடுதாச்சு எழுதுறார், ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த சம்சாரத்தை இருந்துட்டு எனக்கு ஒழுங்கா கிருஷ்ண பக்தனை கூட பண்ண முடியல, இவாள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்றா, நான் என்ன பண்ணட்டோம்னு கெடுதாச்சு எழுதுறேன். உடனே துளசிதாசர் கெடுதாச்சு அங்கேயிருந்து பதில் எழுப்புறா, இவாளுக்கெல்லாம் இன்னுமானி முக்கியத்துவம் கொடுக்கிறாய், நீ பாட்டு கிருஷ்ணதானே நம்பிண்டு கிடக்கணும்ட்டான். அப்ப மீராவுக்கு வந்து வைராக்கியம் வந்துடும். இவா பாட்டு சுரண்டு போட்டோம், அவளுடைய சுபாவம் குறை சொல்றது, என்னுடைய சுபாவம் பக்தி பண்றதுன்னு அவள் பாட்டுக்கு இருந்துட்டான். இப்படி மீரா வாழ்ந்துட்டு இருக்கா. சுத்தி வர நிறைய கஷ்டங்கள் லௌகீகமா, ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு கிருஷ்ணபக்தி. எல்லாம் சரியா இருந்தா நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னேன்னா எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும் பக்தி பண்ண முடியாது, அளவோஞ்சி தலைமுழுக முடியாது. அது எப்படி இருந்தாலும் நான் பக்தி பண்ணுவேன். ஆத்து யார் வந்தா வரட்டும், யார் போனா போட்டும், ஐபிஎல் தான் பார்த்தேன் இருக்க வரத்தளம், அதுதான் பாதாந்தியம் அப்படின்னு. அந்த மாதிரிதான் நம்ம பாடு நம்ம பக்தி பண்ணணும், நம்ம பகவான் அனுபவிக்கணும், அதுதான் வசதி, அதுதான் சிரேஷ்டம். நம்ம பாடு பக்தி பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கணும். உலகத்துக்காக நம்ம எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல வாழணும், அவளோட ஒத்து போகணும், அதுக்காக பகவான தியாகம் பண்ணணும், பகவான விட்டுடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மீரா தான் உண்டு, தன் பக்தி உண்டு அப்படின்னு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு இது பிடிக்கவே இல்லை, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றான். நிறைய பேர் மீரா காது விடவே சொல்றான், வேஷம் போடுறான், ஏமாத்துறான். சில பேர் மீரா அதுக்கு சமத்தா பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நடிப்பு எல்லாம் வேஷம். உலகத்தை பல பேர் நம்ம எதிர்த்த ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறான். அதனால எப்பொழுதுமே மனுஷால நம்பப்படாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றோம். மீரா எல்லாரையும் சமமா பாக்குறா, எல்லாம் கிருஷ்ணலீலா. திட்டதும் கிருஷ்ணன் தான், கொண்டாடுறதும் கிருஷ்ணன் தான், அவமானப்படுத்துறதும் கிருஷ்ணன் தான், அனுகிரகம் பண்றதும் கிருஷ்ணன் தான். எனக்கு மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளை பாட்டுல பாரதி அனுபவிப்பான், சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதில் தட்டி தருப்பான். சத்தியம். நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கறதும் பகவான் தான், தடை பண்ணி நிக்க வைக்கிறதும் பகவான் தான். அப்பதான் நமக்கு பகவத் தியானம் வரும், அப்பதான் பக்குவப்படுவோம். எல்லாம் சரியான ரீதியில போச்சுன்னு சொன்னால் அகம்பா வந்துடும். என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய அனுபவங்களை கொண்டு நான் ஜெயிச்சேன்னு அங்கங்க பிரேக் வர அங்கங்க பிரச்சனை வந்தா பகவானே காப்பாத்தணும். அப்ப பகவான் பெரியவன் நமக்கு. அதனால ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நல்லது, ஒவ்வொரு கஷ்டமும் நல்லதுதான். தெய்வம் பெருசு அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு இதெல்லாம் அவசியமா இருக்கு. மீரா விடாம ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டுதான். எது வந்தாலும் கலங்கக்கூடாது, யார் என்ன பேசினாலும் பயப்படக்கூடாது. நாம உண்டு, நம்ம கிருஷ்ண பக்தி உண்டுன்னு வாழ்ந்துருக்கோம். உலகத்தை ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கும் விலை கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ முடியாது, வாழவே முடியாது. அவாவாளுக்கு எது நல்லது எது வசத்தின்னு சொன்னாலோ சொல்லிகிட்டே இருப்பார். ஆனா நம்முடைய நிலைமையில இருந்தா தான் அது சரியா தப்பா அப்படின்னு உணர முடியும். அதனால உங்க மனோ தர்மத்துல இது நியாயம் இது சரின்னா அப்படியே தோன்றும். இல்ல சந்தேகம் வந்ததா, நிஜமாவே உங்களிடத்துல பிரியம் கொண்டு நல்லதை சொல்லக்கூடியவா சொல்றபடி கேளுங்க. அர்ஜுன் அப்படிதான் குழம்பி போயிடுறான், யுத்தம் நல்லதுன்னு தான் வந்தான், திடீர்னு யுத்தம் தப்போன்னு சந்தேகம் வந்துடுச்சு, ரொம்ப குழம்பி போயிட்டான். அப்பதான் பகவான் கிருஷ்ணன் காலில் விழுந்து நான் என்ன பண்ணட்டும், சண்டை போடட்டுமா வேண்டாமா எனக்கு தெரியலன்னு. அப்புறம்தான் பகவான் கீதையை சொல்லி நீ சண்டை போடணும், இதுதான் உன் தர்மம்னு சொன்னான். உடனே அர்ஜுனனும் கரிஷ்யே வச்சனம் தட, நீ சொல்றபடி கேட்கிறேன்டா கிருஷ்ணா அப்படின்னு. உலகத்தை ஒவ்வொருத்தர் வாரத்துக்கும் அவன் விலை கொடுத்தா சொன்னதான் வாழவே முடியாது, வாழவே முடியாது. நம்ம மனோ தர்மம் பெரியவா சொல்லிருக்க தர்மம், அதன்படி வாழ்ந்துட்டு போயிட்டு இருந்தா தான் சந்தோஷம். மீரா அந்த ஒரு பக்குவத்தை அடைஞ்சுட்டான். யார் என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் இது பிராதான்யம் இல்லை, என் கண்ணனுடைய வாக்கியங்கள் பிராதான்யம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணநாமஜபம் பண்றது, கிருஷ்ண பஜனை பண்றது, கிருஷ்ண ஸ்மரணையில் இருக்கிறது. பிரஹல்லாதன் சொல்லும்படியா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்திய மீரா ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கா. பகவானும் பார்க்கறான் எத்தனை அவமானம் இருந்தாலும் இந்த உலகம் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் மீரா தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பகவான் அவளை சோதனை பண்ணல, அவளை பகவானுடைய சோதனையாகவும் எடுத்துக்கல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். வெயில் வரும், மழை வரும், இலையுதிர் காலம் வரும், வசந்த காலம் வரும், ராத்திரி வரும், பகல் வரும், இப்படிதான். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்று வரும், வர்றத அப்படியே ஏத்துக்கணும், விடாம நாமஜபம் பண்ணணும், இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். மீரா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, கிருஷ்ண பக்தியோட திருடம்மா பக்குவப்பட்ட மனசோட வாழ்ந்துருக்கான். நீதி சரித்திரம் நாளைக்கு சொல்றேன், இன்னும் ரெண்டு மணி நேரம் போக வேண்டிய சரித்திரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு கவலையே கிடையாது. நீதி சரித்திரத்தை நாளைக்கு சொல்றேன், எல்லாம் சமத்தா வந்து கேளு.
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe 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 Jai Sadguru Maharaj Ki Samasta Bhagavatam Ko Jai
சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கிக்கு ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கி சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஜெய் போலோ மீரா மாதா கி ஜெய். சாயங்காலம் 7 மணிக்கு ராமானுஜ வைபவம் கட்டாயம் என்று கிளம்பினார்.